Vencedor, aleluya.
We are very happy to this second day.
Today, we are going to talk about the second day.
Yesterday, also, the two sessions were very wonderful.
நேற்று கூட ரெண்டு பகுதி ரொம்ப அற்புதமாக இருந்தது.
We are really blessed by the word of God.
நாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டோம்.
We are thankful for the spirit of minister Master Anthony Gavrilan.
இப்படி தேவனுடைய ஊழியக்காரர் அத்தனை அவர்கள் அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்.
And his team.
அவரை பார்ப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. அவருடைய குழுவினரை பார்ப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி.
I am thankful for his team. Very
அவர்கள் எங்களோடு கூட கொடுத்த அந்த ஒத்துழைப்புக்காக நாங்கள் அவருக்கு நன்றி
சொல்கிறோம்.
இங்கே திரும்பமாக எங்கள் மத்தியில் அவர் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்களுடைய சில காரியங்களை அவர் பொறுத்து கொண்டதற்காகவும் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த இடத்துல அவங்களுக்கு குளிர்ச்சி சாதனங்கள் அவ்வளவாக வசதி இல்லாத போதும் அவர்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார்கள். அதற்காகவும் அவளுக்கு நன்றி சொல்கிறோம்.
So we are very thankful for yesterday meeting.
இந்த நேற்று கூட்டத்துக்காகவும் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்கிறோம்.
So yesterday many people were blessed. Everybody told that.
இங்க வந்த எல்லோருமே நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் நேற்று தினத்திலே.
So many people told online also.
அநேக ஆன்லைன் மூலமாகவும் இந்த எங்க ஆராதனையை பார்த்து அந்த காரியத்தை
சொன்னார்கள்.
முதல் பகுதியை ஆரம்பித்திருக்கிறோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் அந்தோனி கவுரால் அவர்கள் முடித்த அப்புறமா அடுத்த செக்ஷன் கூட நாம் போவோம்.
அவர் அந்தோனி கவுரால் முடிக்கிறது நமக்கு எச்சாவா இருக்கும்.
இந்த காலவேளையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
I hope for service to take some time with God's servants.
இப்பொழுது உங்கள் மத்தியில் வந்திருக்கிற தேவ ஊழியக்காரர்களை நான் வரவேற்க முடியாத சில நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள
விரும்புகிறேன்.
எனக்கு தெரிகிறது ஏற்கனவே தாமதமாக ஆரம்பித்திருக்கிறோம். அதன் காரணமாக நேரடியாக நாம் செய்திக்கு செல்லலாம்.
We started to answer the question,
சிலர் கேள்வி பதிலுக்கு நாங்கள் பதில் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம்.
Who is the son of man?
மனுஷகுமாரன் யார் என்றும்,
and what is his ministry to?
அவருடைய ஊழியம் நமக்கு என்ன செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
And we started off talking about the son of man 2000 years ago.
2000 வருஷங்களுக்கு முன்பு இருந்தே அந்த மனுஷகுமாரன் ஊழியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
And bringing his ministry into the 7th age.
அவருடைய ஊழியத்தை 7th சபை காலத்திலே நாம் கொண்டு வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம்.
And we said last yesterday.
நாங்கள் நேற்று ஏற்கனவே நாம சொன்னபடி
Now the prophet made a statement that Jesus never called himself son of God.
Yesu Kristu thanne oru pothu devane kumaran al kumaran endru eppovume oru paarathu kollavillai endru thikkathu sonna andha prakatanathai naan ungalukku sonnom.
But son of God has many meanings.
Deva kumaran endru sonnal adhukku aneka arthangal undu.
And we find in John chapter 9 Jesus told the blind man,
அங்கே குருடனை பார்த்து இயேசு
சொன்னார்,
நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமுள்ளவனாய் இருக்கிறாயா என்று கேட்டார்.
And then in John 10:36,
அங்கே யோவான் 10:36 கூட,
he said, how can you accuse me of saying that I am the son of God?
நான் தேவனுடைய குமாரன் என்று அழைத்துக் கொண்டதினால் நீங்கள் என்னை எப்படி குற்றப்படுத்தலாம் என்று இயேசு அவர்களை பார்த்து கேட்டார்.
And then Peter's great revelation in Matthew 16.
மத்தேயு 14 அதிகாரத்திலே பேதுரு பெற்ற அந்த மகத்தான வெளிப்பாட்டில் கூட,
Peter said, thou art the Christ, the son of the living God.
நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று பேதுரு சொன்னதை நாம் பார்க்கிறோம்.
So if you repeat the prophet's statement,
இந்த பிரகடனத்தை நம்ம தீர்க்கதரிசி இப்படி சொன்னார் என்று நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது,
a statement is not a doctrine.
அந்த பிரகடனம் என்பது ஒரு உபதேசம் அல்ல.
அந்த
அறிக்கை வந்து ஒரு உபதேசம் அல்ல.
So a doctrine,
அந்த உபதேசம் என்று சொல்லும்போது,
according to the Bible,
வேத வசனத்தின்படி,
must be line upon line.
அது வேதத்தோடு ஒன்றுக்கொன்று இணைந்து செல்ல வேண்டும்.
One concept upon another.
அது ஒன்று கொண்டு இணைந்து அப்படியே கொண்டு போகணும். அந்த கருத்து
find in one book, one quote and one scripture.
ஒரு வசனத்தையோ ஒரு அதிகரிச்சுன ஒரு அறிக்கையோ வைத்தால் உபதேசம் மகனம் போட்டு வர முடியாது.
It is all over.
அது எல்லா காரியத்தையும் கூட அது பொருந்தி போக வேண்டும்.
As a witness.
அதுக்கு சாட்சிகள் தேவைப்படுகிறது.
So a doctrine,
அங்க உபதேசம் என்று வரும்போது,
cannot be made in one statement.
ஏதோ ஒரு அறிக்கையை வைத்து நாம் என்ன செய்ய முடியாது, உபதேசத்தை கொண்டு வர முடியாது.
And when you take a statement,
நாம் அவர் சொன்ன அறிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்ளும்போது,
Jesus never called himself son of God.
இயேசு தன்னை ஒருபோது தேவனுடைய குமாரன் இல்லை, குமாரன் என்று அவர் அறிக்கையிடவில்லை என்று நாம் சொல்லும்போது,
and you tell the nomination of people,
அது ஒருவேளை நாம் ஸ்தாபன ஜனங்களுக்கு நாம் சொல்லுவோம் என்று சொன்னால்,
your great prophet said,
உங்களுடைய மகத்தான ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்கிறார்,
Jesus never called himself son of God.
இயேசு கிறிஸ்து தன்னை தேவகுமாரன் என்று ஒருபோது சொல்லவில்லை என்று உங்களுக்கு தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து நகைப்பார்கள், அவர் செய்தி பார்த்து கூட நகைப்பார்கள்,
அந்த
செய்தியாளர்களை குறித்து கூட அவர் தூசணமாக
குற்றப்படுத்துவார்கள்.
காரணம், அவர் அப்படி தன்னை அழைத்தார் என்று வேதத்திலே ஆதாரம் இருக்கிறது.
So then we come to know,
அதன்படியாக நாம் இப்பொழுது அறிந்திருக்கிறோம்,
Son of God has many meaning.
தேவ குமாரன் என்று அழைக்கும் போது அதற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு.
One Son of God is a person.
ஒரு ஒரு மீனிங், ஒரு அர்த்தம் என்னது சொன்னால், அவர் ஒரு நபராக இருக்கிறார்.
Whose father is God.
அவருடைய பிதா தேவனாக இருக்கிறார்.
Ephesians 1:17.
எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனம்.
You doing? Crop, crop.
Easy. Crop, crop.
Easy. Next, yes.
So now, yeah, let's go also to 2 John 1:9.
Let me find it.
Proverbs 30:4.
And
you know many more.
இதை குறித்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும்.
Isaiah 7:14 Between the Son of Man and the Son of Man.
அங்கு மனுஷர் தீசனோபன் என்பதும் மனு புத்திரன் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு இரண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் எப்படி கண்டுகொள்ளலாம்?
So we call this son of man alpha.
இந்த மனுஷகமான தீசனோபன் என்று சொல்லும்போது அல்பா என்று நாம் அழைக்கிறோம்.
Because the prophet told us alpha means beginning.
அதற்கு தீர்க்கதரிசி குறித்து சொல்லும் போது அல்பா ஊழியம் அங்கு ஆரம்பித்திருக்கிறது. இங்கு சனோபன் என்று நாம் சொல்லும் போது இங்கு அவர் நியாயப்பதியாக அழைக்கப்படும் போது ஒமேகா ஊழியமாக இருக்கிறது. அவர் இரண்டுமே
மனுஷகுமாரன்
ஊழியம்
என்பது
அங்கே இரண்டு பகுதிகளை உள்ளடக்கிய ஊழியமாக இருக்கிறது. அது இரண்டு சபை காலங்களாக இரண்டு காரியத்திலும் வித்தியாசமாக அல்பா ஒமேகா என்று வித்தியாசப்படுத்தி
கூறப்படுகிறது.
அங்கே மனுஷகுமாரன் என்று சொல்லும் போது சூரியனை அது குறிக்கிறது. அங்கே குமாரன் சூரிய குமாரனுடைய ஒளியை குறிக்கிறது. இந்த மனுஷகுமாரனுடைய ஒளி ஒமேகாவிலே அதுவும் சூரிய ஒளிச்சமாக குறிப்பிடப்படுகிறது. அது நிமித்தமாக மனுஷகுமாரன்
and son of man
இந்த மனுஷகுமாரனோ
is the night
இரவிலே என்று நாம் பார்க்கிறோம்.
And in the night you have moon
இந்த இரவில நாம் எதை பார்க்கிறோம்? சந்திரனை பார்க்கிறோம்.
And you have stars
அங்கே நட்சத்திரங்களை நாம் பார்க்கிறோம்.
And that between there the children
அதுக்கு இடையில தான் அந்த மனுஷகுமாரன் இந்த மனுஷகுமாரன் ஒளித்துக்கு இடையில தான் ஏழு சபைக்காரர்களை நாம் பார்த்தோம்.
And between this
இதுக்கு இடையிலே
you have the comforter
அங்கே தானே தேற்றுவாளனை நாம் பார்க்கிறோம்.
God only comforts to his world
தேவன் தமே அவருடைய ஜனங்களே அவர்
வார்த்தையானது
ஏழு மனுஷன் ரூபத்தில் வருகிறதா இருக்கிறது. அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக
மாறுகிறார்கள்.
நமக்கு போதகராக மாறுகிறார்கள்.
And they become the comforter.
அவர்கள் நம்மை தேற்றுகிறவர்களாக மாறுகிறார்கள்.
For elect and every age.
ஒவ்வொரு காலத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேற்றுகிறவர்களாக அவர் மாறுகிறார்கள்.
Okay, we did this yesterday.
இதை நாம் ஏற்கனவே நேற்று நம்ம பார்த்தோம்.
Our focus must be this.
நம்முடைய நோக்கம் நம்முடைய பார்வை மனுஷகுமாரனை பற்றியாது.
This Jesus ministry
இங்கே இயேசுவின் ஊழியமானது
very barely mention the son of God.
அவர் தன்னை தேவ குமார் என்று ரொம்ப ரொம்ப ரேராக அவர் அழைத்திருக்கிறார்.
So notice Moses.
அங்கே மோசே சொன்னதை பாருங்கள்.
Moses never said the Lord thy God shall raise up a son.
அங்கே மோசே ஒருபோது தேவன் உங்கள் நடுவிலே ஒரு குமாரனை எழுப்புவார் என்று சொல்லவில்லை.
He
said, the Lord I go to raise up a prophet. From
the midst of thee.
அது நடுவிலே உங்கள் நடுவிலே என்று சொல்கிறார் சகோதர நடுவிலே.
And of thy brethren, like unto me.
அவர் என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
Watch carefully.
இங்கே நீங்க நல்லா கவனிக்க வேண்டும்.
The prophet will be like Moses.
மோசே போன்ற ஒரு தீர்க்கதரிசி.
Moses had the pillar of fire.
மோசேக்கு அக்கினி ஸ்தம்பம் இருந்தது.
Jesus had the pillar of fire.
இயேசுவுக்கு அக்கினி ஸ்தம்பம் இருந்தது.
Moses was the body of God.
மோசே வந்து தேவனுடைய சரீரமாக அவருடைய கூடாரமாக அவருடைய ஆசரிப்பு தலமாக அவருடைய வீடாக அவர் சிலை அவருடைய சிலையாக தேவனுடைய ஆவிக்கு இந்த காரியங்கள் எல்லாம் அவர்
பொருந்தக்கூடிய
தேவனுடைய சரீரமாகவும்
தேவனுடைய
வீடாகவும் மோசே வந்து அங்க சொல்லப்பட்ட காரியங்கள் மட்டுமே.
Yet Moses was a man.
ஆனா அவர் ஒரு மனிதர் பாருங்கள்.
And Jesus
ஆனா இயேசு விஷயத்துக்கு வரும்போது
was the house of God.
அவர் தேவனுடைய வீடாகவும்
the body of God.
தேவனுடைய சரீரமாகவும்
and he was a tent of God.
அவர் தேவனுடைய கூடாரமாகவும்
அவர் வாட்சிட்ட நோட்டீஸ் கேஸ்.
நீங்க இதை ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டும்.
Moses built the tabernacle.
மோசே தான் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார்.
If you wanted to talk to God or hear from God,
நீங்க தேவனிடத்தில் இருந்து பேச வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருந்து கேட்க வேண்டும் என்று சொன்னால்
who did you go to?
நீங்க யாரிடத்தில் போவீர்கள்?
The tabernacle of God or the living tabernacle of God?
அவர் நீங்க வெறுமனே ஒரு கூடாரத்துக்கு போவீங்களா இல்ல ஜீவிக்கிற கூடாரத்துக்கு போவீங்களா?
The tabernacle
நீங்க வெறுமனே இருக்கிற கூடாரத்துக்கா?
That they built
அவர் கட்டின அந்த வெறுமையா இருக்க வெறுமனா இருக்கிற அந்த
கூடாது
கூடாது வாங்கி மோசடி எடுத்துட்டு போவீர்களா?
The God was in a man.
தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளாக அங்கே இருந்தார்.
That's where God met.
அங்கதான் தேவனை சந்திக்க கூடிய ஒரு இடம் ஸ்தலம்.
If you wanted God to talk to you,
உங்களிடத்தில் தேவன் பேச வேண்டும் என்று சொன்னார்.
In the days of Jesus,
இயேசுவின் நாட்களிலே,
when you went to Jerusalem temple,
நீங்க ஒருவேளை எருசலேம் ஆலயத்தை நோக்கி போவீர்களா?
Or you go to the living temple,
அல்லது ஜீவிக்கிற ஆலயத்திற்கு நீங்க போவீர்களா?
Living temple,
அங்கதான் ஜீவிக்கிற ஆலயம்.
I want you to notice.
So,
the Son of Man ministry,
the
prophet will be like Moses. Was the word in Moses? I want you to note it. Moses first came with a ministry of power.
Then
that power moved into a cloud.
அந்த வல்லமை மேகத்துக்கு நேராக கடந்து சென்றது.
And then what was in the cloud?
அந்த மேகத்துக்குள்ள என்ன இருந்தது?
Now moved in the body of Moses.
அது இப்போ மோசேயின் சரீரத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது.
The word was in Moses.
இப்போ வார்த்தையானது மோசேக்குள்ளாக இருக்கிறது.
Moses had to put a veil over his face.
மோசே தன் முகத்தை திரையினால் மறைத்துக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம்.
So the Son of Man was in power.
அங்கே மனுஷகுமாரன் வல்லமையிலோ
was in cloud.
அவர் மேகத்திலோ
and was in glory.
அவர் மகிமையிலும் என்று நாம் பார்க்கிறோம்.
In your dealing of God,
அவர் தேவன் துணை நீக்கப்படுதல் என்று செய்தியிலே,
he said, where is God's glory?
எங்கே தேவனுடைய மகிமை என்று கேட்கப்படுகிறது.
He said, all God's glory is in his word.
அவருடைய மகிமை எல்லாமே அவருடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
He said, all our word is in the prophets.
அந்த வார்த்தை எல்லாமே அவருடைய தீர்க்கதரிசிக்குள்ளாக இருக்கிறது.
You want to see the glory of God, you have to see his glory in a man.
இப்போ தேவனுடைய மகிமை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மகிமை ஒரு மனுஷனுக்குள்ள பார்க்க
முடியும்.
அந்த மகிமை ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கும் போது அங்கே மனுஷன் செயலற்றவனாக இருக்கிறான்.
A man cannot operate when the Shekinah glory is in the temple.
அப்படிப்பட்ட ஒரு மகிமை அந்த ஆலயத்துக்குள்ளாக இருக்கும்போது மனுஷன் செயலற்றவனாக இருக்கிறார்.
Priest cannot enter it.
அப்பொழுது சாசரின் அதுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது.
No holy man can enter
it. எந்த பரிசுத்த மனுஷனும் அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது.
What's the word? Not even a prophet can enter
it. வேறு வசனத்தை சொல்லுகிறதை கவனிங்கள். தீர்க்கதரிசியாக கூட அங்கே போக முடியாது.
When God's glory is in a man,
ஒரு தேவனுடைய மகிமை ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கும்போது
a man cannot operate his own body.
அவன் சொந்த சரீரத்திலே சுயமாக அவன் செயல்பட முடியாது.
Therefore Moses was not Moses anymore.
காரணமாக இனி மோசேயாக அல்ல.
Moses was God.
மோசே அங்கே தேவனாக இருக்கிறான்.
And when the word was given out,
அவனுக்கு மூலமாக வார்த்தை சொல்லப்படும்போது
then Moses became Moses.
வார்த்தை மகிமை அவனை விட்டு விலகும்போது அப்போது மோசே மோசேயாக மாறுகிறான். அது தேவ தீர்க்கதரிசி இப்படி தானே நம்ம பார்த்து சொல்லி இருக்கிறார்.
Now yes, this Son of Man was likened to Moses.
இந்த மனுஷகுமாரன் மோசே போன்றவராக இருப்பார் என்று பட்சத்தில்
under the Son of Man Omega, will it not be like Moses again?
அங்கே மனுஷகுமாரன் ஒமேகாவிலும் மோசே போன்ற ஒருவராக இருக்க மாட்டாரா?
Yes. Did the angel tell the prophet?
ஏன் தூதன் அவர் தீர்க்கதரிசி பார்த்து இப்படி சொல்லவில்லையா?
As Moses was given two signs,
எப்படி மோசேக்கு இரண்டு அடையாளமானது கொடுக்கப்பட்டதோ உனக்கு இரண்டு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மோசே மோசே வந்து அங்கே வைத்தியராக இல்லையா? அவர் நம்முடைய தீர்க்கதரிசி ஒரு வைத்தியராக இல்லையா? அங்கே மோசேக்கு அக்கினிஸ்தம்பம் விழுந்தது போல நம்ம தீர்க்கதரிசிக்கும் இல்லையா? எப்படி மோசேயை தேவன் சமாகத்தில் சந்திக்கவில்லையா? அதே காரியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் செய்யவில்லையா? அங்கே மறுபடியும் மலையில் அப்படி ஒரு மேகத்தினால் சந்திப்பை அவர் பெறவில்லையா?
ஒவ்வொரு
சந்திப்பின் காலங்களுக்கும் யுகம் யுகங்களுக்கான ஊழியமாக அது சந்திப்பின் காலத்தில்
காணப்படுகிறது.
அவருக்குள்ளாகவும்
இஸ்ரவேலிலே
இருந்தார்.
So was God in Israel or was God in Moses?
இப்போ தேவன் இஸ்ரவேலில் இருந்தாரா அல்லது மோசேயோடு கூட இருந்தாரா?
God was in Moses and Moses was with Israel.
தேவன் மோசேயோடு கூட இருந்தபோது தேவன் இஸ்ரவேலோடு கூட இருந்தார் என்ற அர்த்தம்.
Amen. Today,
இன்னைக்கு
God was with us.
தேவன் நம்மோடு இருக்கிறார்.
But was he with the Baptists?
அவன் பாப்டிஸ்ட் சபையாரோடு கூட இருக்கிறாரா?
அவர்
மெத்தடிஸ்ட் சபையாரோடு கூட இருக்கிறாரா? தேவன் நம்மோடு கூட எப்படி இருந்தார் என்றால் வில்லியம் பிரணாம் கூட இருந்தது போல நம்ம இருந்தது போல நம்மோடு கூட அவர் இருந்தார். இப்போ வில்லியம் பிரணாம் நம்மோடு கூட இருந்த போது அப்பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் வேற எந்த மனுஷனோடு நாம் தேவனை பார்க்க முடியாது. நாம் தேவனை ஓரல் ராபர்ட்ஸோடு பார்த்தோமா?
ஒரே ஒரு மனுஷனுடைய ஊழியத்தை தான் தேவன் பார்க்கிறார். Let us read this scriptures.
நாம் வசனத்தை வாசிக்கலாம்.
I'm talking about this son of man.
நான் இந்த அல்பாவில் இருக்கிற அந்த மனுஷகுமாரனை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அந்த சூரியன்.
Because we want to make sure how important that we don't focus on son of God.
நாம் தேவகுமாரனை நாம் கவனமாக வைக்காமல் தேவ மனுஷகுமாரன் மீது நாம் கவனம் வைக்கிறதுக்கான காரணத்தை நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது.
The son of God,
இங்கு தேவகுமாரன்,
is important to know his origin.
அவர் எந்த ஆதாரம் எந்த ஆதியிலிருந்து வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள
வேண்டும்.
கூட அவருக்கு இருந்த உறவை நாம் அறிந்து கொள்ள
வேண்டும்.
அந்த சரீரமும் அந்த ரத்தமும் தேவனுடையது என்று நாம் அறிந்து கொள்ள
வேண்டும்.
அங்கேதான் நாம் அங்க அந்த தேவகுமார் என்ற சப்ஜெக்ட் அங்கே நாம் நிறுத்துகிறோம்.
What's the resurrection?
அங்கே உயிர்த்தெழுதலை பற்றி பாருங்கள்.
As Jonah was 3 days and 3 nights in the belly of the whale.
யோவான் எப்படி 3 இரவும் பகலும் மீனி வைத்திருந்தானோ.
So shall the Son of Man, not Son of God.
அங்கே மனுஷகுமாரனும் 3 இரவு.
Amen.
அங்கே பூமியில் அந்த இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லப்படும் போது அது தேவகுமாரன் என்றல்ல மனுஷகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
See how perfect that prophet was.
எவ்வளவு பரிபூர்ணமாக தீர்க்கதரிசி காணப்படுகிறார் என்று பாருங்கள்.
Almost everything concerning Jesus
அவர் இயேசுவை கூட வகை இருக்கும்போது
was not focused on him being son.
அவர் குமாரன் என்கிற காரியத்தில் தன்னுடைய கவனத்தை வைக்காமல்
was focused on him being fulfilling son of man.
அவர் எப்படி மனுஷ குமாரன் ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறார் என்கிற காரியத்திலே அவர் கவனம் உடையவராக இருந்தார்.
Let's go again.
That's
this ministry here.
அதுதான் அல்ப ஊழியம் here.
Don't put it here.
அந்த ஊழியத்தை நாம் இங்க வைக்க கூடாது. ஒமேகாவில்
That's it was shadow this.
அது அந்த ஊழியமானது இந்த ஊழியம் அந்த ஊழியத்துக்கு நிழலாட்டமானது.
Let's go to the next section.
நாம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
Isaiah 7:14.
அங்கே ஏசாயா 7:14
Notice here.
இங்க கவனியுங்கள்.
God with us.
தேவன் நம்மோடு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
How was God with us?
தேவன் எப்படி நம்மோடு இருக்கிறார்?
Son of man.
அங்கே மனுஷகுமாரனாக நம்மோடு கூட இருக்கிறார்.
As son of God.
அங்கே தேவகுமாரன்.
He was not prophet.
அவர் ஒருவேளை தீர்க்கதரிசியாக இல்லாத பட்சத்திலே
Can he tell you the secret of the heart?
அவர் இருதயத்தின் ரகசியங்களை வகையறுத்து கூற முடியுமா?
As son of God, could he heal you?
தேவகுமாரன் உங்களால் சுகப்படுத்த முடியுமா?
As son of God, could he tell you doctrine?
தேவகுமாரனாக உபதேசத்தை உங்களுக்கு அவர் சொல்ல முடியுமா?
What would he say?
அங்கே அவர் சொன்னதை பாருங்கள்.
As I hear of the Father,
ஆன் பிதாவினத்தில் கேட்கப்பட்டபடியே
I speak unto you.
நான் உங்களிடத்தில் பேசுகிறேன் என்றார்.
Not I that do the work.
ஓ நான் அந்த கிரியைகளை செய்யவில்லை.
It is he that do the work.
அவர் தான் என் மூலமா கிரியை செய்கிறார்.
I could do nothing.
நான் என்ன ஒன்று செய்ய முடியாது என்றார்.
Just like every other son.
மற்ற குமாரர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ அதே
போலதான். The secret of the heart.
இந்த இருதயத்தின் ரகசியங்களை சொல்வது வில்லியம் பிரானம் அல்ல.
He's only using his voice.
அவருடைய சத்தத்தை மட்டுமே தேவன் உபயோகப்படுத்தி பேசுகிறார்.
He's using his mind.
அவருடைய சிந்தையை மட்டுமே தேவன் உபயோகப்படுத்தி பேசுகிறார்.
வில்லியம் பிரானம் healing you.
அவர் வில்லியம் பிரானம் அல்ல உங்களை சுகப்படுத்த.
வில்லியம் பிரானம் could do nothing.
வில்லியம் பிரானம் செய்யாத அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது.
It was not Moses that opened up the Red Sea.
இங்கே மோசே அல்ல சங்கடத்தை பிளந்தது.
It was God that opened up the Red Sea.
தேவன் அந்த சங்கடத்தை
காத்திருக்கிறேன்.
அவர் ஒருவேளை வரலாம்.
Who was anointed him to preach?
அவரே பிரசங்கிக்கும்படியாக அவரை அபிஷேகித்தது யார்?
Who anointed him to preach?
யார் அவரை பிரசங்கிக்கும்படியாக அபிஷேகித்தார்?
But not the same one doing the miracles.
அவர்தானே அந்த அற்புதத்தை செய்கிறவரா?
Two different.
ரெண்டுமே வேற வேற பாருங்கள்.
He's waiting on someone.
அங்கே யாரோ ஒருவருக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார்.
Someone that was there that was not there while he's preaching.
யாரோ ஒருவர் பிரசங்கிக்கும் போது இல்லாத ஒருவரை அவர் ஆராதனை முடிவிலே எதிர்பார்க்கிறவராக இருந்தார். அவர் வந்து அந்த கானியனுக்கு
செல்லும்போது
செல்லும் போது அவர் அங்கே ஆப்பிளை அவர் இழுத்த போது ஓ தேவனே நீ கத்தாவே நீ இங்க எங்க இருக்கிறீர் என்று அவர்
சொன்னார்.
தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் அல்லாமல் அவரால் ஒன்று செய்ய முடியாது. அங்கே இயேசு 9:6 நாம் வாசிக்கும் போது நமக்கு ஒரு குமாரன் நமக்கு ஒரு பாலன் பிறந்தா குமாரன்
கொடுக்கப்பட்டார்.
தொழில் மேல் இருக்கும் இங்கேதானே திறவுகோல் நமக்கு இருக்கிறது.
He shall be called wonderful.
அவர் நாமே
அதிசயமானவர்
அதிசயமானவர்
நாமம்.
Watch carefully.
இங்க நல்லா கவனிங்க.
They came to Jesus.
அவர் இயேசுவிடம் வந்தார்கள்.
He did all his good works.
இப்படிப்பட்ட நற்கிரியைகளை எல்லாவற்றையும் அவர் செய்தார்.
He is a good master.
அவர் அதிபதி நல்ல எஜமானன் என்று அவர்களை அழைத்தார்கள்.
Why call me thou good?
ஓ நீ என்னை நல்லவன் என்று ஏன் அழைப்பானே?
நல்ல போதகன். Pointing to someone else.
ஏது வேற ஒரு காரியத்தின் மீது நீங்கள் உங்களுடைய நோக்கவனத்தை பார்வை நீங்க வைக்க வேண்டும்.
You see this word wonderful?
நீங்க அவர் அற்புதமானவர் என்று பார்க்கிறோம்.
It is miraculous.
அவர் அற்புதங்களை செய்கிறவர்.
Miracle worker.
அவர் அற்புதங்களை செய்கிறவர்.
Extraordinary thing.
ஆமென். காரியங்களை செய்கிறவர்.
He is saying.
அவர் அப்போது சொல்லும்போது.
It's not I.
நான் அல்ல.
And he is saying you miraculous.
ஆனால் அவர்கள் அவரை பார்த்து நீர் அற்புதர் என்று சொல்கிறார்கள்.
But like Lucifer.
அங்கே லூசிபர் போல.
He took the glory.
அவர் அவன் தனக்கென்று அந்த மகிமை எடுத்துக்கொண்டார்.
His son said not me.
ஆனா இந்த குமாரனோ நான் அல்ல என்று அந்த மகிமை
எடுத்துக்கொள்ளவில்லை,
எனக்குள்ளாக இருக்கிற பிதா என்று அவர் சொன்னார். இங்க பாருங்க ஆலோசனை கத்தல் காரியத்தை
பார்க்கலாம்.
அவருக்கு போதித்தவர் யார்? ஏதோ கல்வி அறிவு பாடக்கூடத்தில் அவர்
professor-கள்
அவரை பயிற்றுவித்தார்களா?
God himself.
தேவனே அவருக்கு போதித்தார்.
Where did Jesus learn his doctrine?
அவருடைய இயேசு தன்னுடைய உபதேசத்தை எங்கே அவர் பெற்றுக்கொண்டார்?
My doctrine is not my own.
ஓ என்னுடைய உபதேசம் என்னுடையது அல்ல என்று அவர் சொன்னார்.
If it's not too much trouble, let's put up John 12:49.
யோவான் 12 அதிகாரம் 49 வசனத்துக்கு நாம் கடந்து வரலாம்.
John 12:49.
யோவான் 12:49.
49.
சொல்லுகிறார்கள்.
Scriptures don't make mistakes.
ஏதோ வாக்கியங்கள் வரும்போது தவறாக இருக்காது.
It says he shall be called up.
அவர் அபிதமாக அழைக்கப்படுவார் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஒருவேளை
since God is invisible,
காரண தேவனை நாம் காண முடியாது.
They can't see the invisible God doing it.
அந்த காணப்படாத தேவன் தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதை நாம் பார்க்கிறோம்.
Because God only could work through man.
காரண தேவன் ஒரு மனுஷன் மூலமாக தான் செய்யப்படக்கூடியவராக
இருக்கிறார்.
அவர் ஒரு தூதன் மூலமாகவும் ஒரு அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் ஏதோ ஒன்று காரியத்தை அவர் செயல்படுத்த வேண்டியவராக இருக்கிறார்.
Yes, like he worked through the brass serpent.
அங்கே ஒரு வெங்கல சர்பத்தின் மூலமாக எப்படி கிரியை செய்தாரோ.
And they thought the brass serpent was doing it.
அவர்கள் சொல்கிறார்கள் வெங்கல சர்பம் அப்படி செய்தது என்று.
And the brass serpent was saying,
இப்போ வெங்கல சர்பம் சொல்கிறது,
not I am doing it.
ஓ நான் அதை செய்யவில்லை என்று சொல்கிறது.
What was happening with him?
தேவ தீர்க்கதரிசி தன்னுடைய சமயத்த காரியங்களை என்ன என்பதை அவர் விவரிக்கிறவராக இருந்தார்.
John 5:19.
யோவான் 5:19.
Brother Brown said, like Jesus,
நடக்க முடியாத ஒரு நபரை போய் அவர் தொடும்படியாக கடந்து
செல்கிறார்.
அப்போது அந்த நபர் அவர் எழுந்து அவர் பாதத்தை தொட்டு நீ என்னை சுகமாக்கி நீ என்னை சுகமாக்கி
என்கிறார்.
உடனே அவர் சொல்லுகிறார், நான் அல்ல, இது நான் அல்ல.
Because they always believe His creation can do great things.
அவர்கள் ஏன் அது இந்த சிருஷ்டியானது பெரிய காரியங்களை செய்கிறது என்று அவர்கள் விசுவாசித்த காரணத்தினால் அப்படி அவருக்கு மகிமை
செலுத்தினார்.
அதுவல்ல உண்மை சிருஷ்டிகள் அவர் மூலமாக இப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை செய்தார் என்பதுதான் உண்மையான காரியமா இருக்கிறது.
And Jesus is God's creation, that is his own body.
அங்கே இயேசு அவருடைய சரீரத்திலே தேவனுடைய சொந்த சிருஷ்டிப்பாக இருந்தார்.
You cannot separate the blood of God from God.
நீங்க தேவனையும் தேவனுடைய ரத்தத்தையும் உங்களால பிரிக்க முடியாது.
You cannot separate the body of God from God.
காரணம் அவருடைய சரீரமும் அந்த ரத்தமும் தேவனிடத்திலிருந்து வந்ததா இருக்கிறது.
Just like you can't separate me from my body.
நீங்கள் எப்படி என்னையும் என்னுடைய சரீரத்தை பிரிக்க முடியாதோ அதே போல அங்கே தேவனையும் அந்த சரீரத்தையும் நீங்க பிரிக்க முடியாது.
Watch carefully.
நீங்க நல்லா கவனியுங்கள்.
Let's take a couple more. Isaiah 11.
ஏசாயா 11 அதிகாரத்தை நாம் எடுத்து கொள்ளலாம்.
That's he who is the wonderful and the counselor.
அவர் ஆலோசனை கர்த்தர் அற்புத நல்லவா.
Let's go up to the first verse.
உண்டாவது வசனத்துக்கு நேரா கடந்து சொல்லலாம்.
Let's read the second verse.
அங்க இரண்டாவது வசனத்தை வாசிப்போம்.
Second verse.
ரெண்டு வசனமும் மூன்றாவது வசனம் ரெண்டையும் வாசிக்கலாம்.
ரெண்டு
மூன்று வசனங்கள் வாசிக்கிறீர்களா?
So now I ask the question.
இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன்.
He said they shall call him counselor.
அவரே ஆலோசனை கர்த்தர் என்று அழைக்கிறார்கள் அல்லவா?
Why?
ஏன் அப்படி அழைக்கிறார்கள்?
The spirit of counsel rests upon him.
அந்த ஆலோசனை கொடுக்கிற அருள் ஆவி அவர் மேலே தங்கி இருந்த காரணத்தினால்
the spirit of might.
அங்கதானே அவருடைய ஆவி அவருடைய ஞானத்தின் ஆவி.
And he will reprove by the hearing of his ear.
அவர் கேள்விப்பட்டபடி அவர் நாய்ந்திருப்பா.
What God rebuke, he rebuke.
தேவன் கடிந்து கொள்ளும்போது அவரும் கடிந்து கொள்வார்.
So he did nothing but what he saw his vision of his father or what his father told him to do.
தரிசனத்தின் வழியாக பிதாவினிடத்திலிருந்து அவர் கேள்விப்பட்ட காரியங்களை தவிர வேறு ஒன்றை அவர் சுயமாக செயல்படவில்லை.
That's why Brother Branham said every action, every word was God.
அது நிமித்தமாக அவருடைய ஒவ்வொரு செயலும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் தேவனாய் இருக்கிறது என்று தீர்க்கதரிசி பிரணாம் சொன்னார்.
He was the express image of the invisible God.
காணக்கூடாத தேவனுடைய காணக்கூடிய அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சொருபம் என்று அவர் சொன்னார்.
Image cannot be different from the object.
ஒருவேளை அந்த சொருபமானது அந்த தற்சொருபத்தை விட வித்தியாசமா இருக்கலாம்.
Otherwise it will not be true.
ஒருவே அப்படி இல்லாத அது வித்தியாசமாக இல்லாத இருக்கும் பட்சத்தில் அது உண்மையா இருக்க முடியாது.
All right, let's go Isaiah 61. Let's see.
அங்கே ஏசாயா 61 க்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
Isaiah 61 1.
ஏசாயா 61:1.
So if the spirit of the Lord was not upon him, could he do these things?
கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இல்லாத பட்சத்தில் அந்த கிரியைகள் எல்லாமே அவரால் செய்ய முடியாது.
Now let's go to John 17:6.
அங்கே யோவான் 17 அதிகாரம் 6 வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம்.
What I have manifested thy name unto men. What is his name?
உம்முடைய நாமத்தை உம்முடைய கொடுத்த மனுஷருக்கு வெளிப்படுத்தினேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியான அவருடைய நாமம் என்பது என்ன?
He is the only wise God.
அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவன்.
He is the only miracle worker.
அவர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர்.
He is the discerner of the thoughts of the heart.
அவர் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர்.
He is the creator and the healer.
அவர் தானே சுகம் அளிக்கிறவர்.
He was manifested God's name.
அவர் தானே இப்படி தேவனுடைய நாமத்தை அங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஓ நீர் எனக்கு தந்தவளுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொன்னார்.
I manifested thy name.
உம்முடைய நாமத்தை நான் அவளுக்கு வெளிப்படுத்தினேன் என்றார்.
Why he is demonstrating God? God's name and character.
அவருடைய சரீரம் தேவனுடைய நாமத்தையும் அவருடைய குணாதிசயத்தையும் அங்கே வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது.
They were calling him counselor.
அவர்கள் அது நிமித்தமாக அவரை ஆலோசனை கர்த்தர் என்று அழைக்கிறார்கள்.
They were calling him those titles.
அப்படிப்பட்ட பட்ட பெயர்களினால் அவரை அழைக்கிறார்கள்.
Because they did not know who was doing it.
காரணம் இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு யார் என்பதை அவர்கள் அறியாத இருந்த காரணத்தினால்
Now they have known that all things whatsoever thou hast given me are of thee.
ஆமா இப்பொழுது நீ தேர்ந்தெடுத்து கொடுத்த மனுஷர்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நான் சொல்லுவாங்கல்ல தேவனாலே செய்கிறேன் என்பதை அவர்கள்
அறிந்திருக்கிறார்கள்.
சொல்லும்போது தலைமைத்துவம் என்று
சொல்லுகிறார்
அந்த தலைக்கல்லானது
that is headship
அதுதான் தலைமைத்துவமாகவே இருக்கிறது
that is not a star
அது ஒரு நட்சத்திரம் அல்ல
that is god himself
அது தேவன் தாமே
So he said, God Himself coming.
And the devil came over there.
Cannot come by observation by science.
अरे ये तो वो आधे आधे तीन मुड़ मागे वैली जरंग मागे अल्ले.
Study of the heavens.
और वो पढ़ोगे तो पाँच अल्ले.
And even by the study of the scriptures.
और वो ये तो वाक्य तो वाचिक पर तीन मुड़ मागे अल्ले.
It can only be identified by a prophet.
அது அது ஒரு தீர்க்கதரிசி அது மூலத்தான் அந்த மனுஷனுக்கு வாண்டி வரைய அடையாளம் காண முடியும்
அது
நிமித்தமாக தீர்க்கதரிசி தொடர்ந்து இப்படியாக சொல்கிறார் காரணம் வேறொருவர் மூலமாக அதை காண முடியாது இவர் யார் என்று சொல்கிறீர்கள் தீர்க்கதரிசி கேட்கிறார்
பெரியவர்
இங்கே
இருக்கிறார்
வந்திருக்கிறது ஆனால் அது எல்லாரும் காணத்தக்கதாக வெளியாக அல்ல
Okay. The 22nd verse. Now, of course, you know, headship is in two things.
இங்கே தலைமைத்துவத்தை பற்றி பேசும்போது ரெண்டு காரியம் இருக்கிறது.
God in you, the Holy Ghost, the baptism is headship in you.
ஆமா, உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் அனுஸ்நானத்தினால் தேவன் இருப்பது, தேவன் உங்களோடு கூட இருப்பது என்பது அது தலைமைத்துவமா இருக்கிறது.
Prophet called it a control tower.
அது தேவன் கட்டுப்பாட்டு கோபுரம் என்று அழைக்கிறார்.
That is in you.
அது உங்களுக்குள்ளாக.
Headship with you.
அங்கே தலைமைத்துவம் உங்களுக்குள் உங்களோடு
is the minister of the age
அந்த காலத்துக்குரிய ஊழியம்
ஆமென்
who do you follow
நீங்கள் எதை பின்பற்றுவீர்கள்
if you follow William Branham
நீங்கள் William Branham ஐ பின்பற்றுவீர்களா
you follow headship
நீங்கள் தலைமைத்துவத்தை பின்பற்றுவீர்களா
the head of you follow the head
ஏ தலைமைத்துவத்தை நீங்கள் பின்தொடர்வீர்கள் தலைமைத்துவம் உங்களை பின்தொடர்கிறது
ஆமென்
what is 22nd verse
நிறைவேறினது அந்த நாட்கள் வரும் என்று அவர் சொல்கிறார்
எதிர்காலத்தில்
குமாரி நாட்களை ஒன்று நீங்கள் காண விரும்பும் நாட்கள் வரும் என்று அவருக்கு
சொல்கிறார்
சகோதர
தீர்க்கதரிசி
பிரணம் சொல்லும்
போது
அநேக அவருக்கு எதிராக இப்படி ஒரு முத்திரையை
குத்தினார்கள்
அவர்கள் இப்படி அந்த
அடையாளமாக
இப்படி சொன்னார்கள் அவருக்கு விரோதமாக இப்படி ஒரு
முத்திரை
அவர் சில ஊழியக்கார எடுத்து சென்று அவர்கள் இப்படியாக முத்திரையை உடையவராக
இருக்கிறார்கள்
ஆனா எப்படிப்பட்ட ஒரு
முத்திரை
அவர் உண்மையான ஒரு
பந்தயகோஸ்தனாக
அவர் விரும்புகிற ஒரு நபராக இருக்கிறார் என்று பாஸ்வத்தை குறித்து
சொன்னார்
இப்போது அவர் சொல்கிறார்
the man who will be son of man
ஓ இந்த மனுஷகுமாரா இருக்கிற இந்த மனிதன்
how he long to see the days of jesus return
ஓ இயேசு திரும்ப வந்திருக்கிறதே நாங்கள் இந்த மனுஷன் மூலமாக பார்க்கிறோம் என்று அந்த பாஸ்டர் சொன்னார்
the days of the son of man you shall not see it
மனுஷகுமாரி நாட்களை வந்து காண விரும்பும் நாட்கள் வரும் ஆனால் நீங்கள் அதை காண மாட்டீர்கள்
well, what let's follow again
நாம் இதை பின்தொடரலாம்
little while and he shall not see me, and again a little while he shall see me, because I go to my Father.
சில காலம் நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள், நான் பிதாவினிடத்திற்கு செல்லப்படினால், ஆனால் சில நாட்களிலே நீங்கள் என்னை பார்ப்பீர்கள் என்கிறார்.
And so they are confused.
அங்கே அவர்கள் குழப்பம் அடைந்தார்கள்.
So where is he going?
ஏன் அவர் இப்படி போகிறார்?
There is a funny story about this.
இது குறித்து வேடிக்கையான ஒரு கதை உண்டு.
In one portion of scripture,
ஒரு வேறு வாக்கியத்தில் ஒரு
பகுதி, when Jesus said this,
இயேசு இப்படி சொன்னார்,
the unbelievers said,
அங்கே அவிசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டது,
where is he going?
அவர் அவிசுவாசிகள் கேட்டார்கள், அவர் எங்கே போகிறார்?
That we cannot follow.
நாங்கள் அவரை பின்பற்றாதபடி அவர் எங்கே போகிறார்?
Is he going to kill himself?
அவர் தன்னைத்தானே கொலை செய்து கொள்வாரா?
I thought that was hilarious.
நான் இதை சொல்லும் போது நான் வேடிக்கையாக உணர்கிறேன்.
But watch carefully.
நீங்க நல்லா கவனியுங்கள்.
But now I go my way to him that sent me.
என்னை அனுப்பினிடத்துக்கு நான் திரும்ப போகிறேன்.
And none of you asking me where thou goest.
யாரும் என்னை நீங்க எங்கே போகிறீர்கள் என்று என்னை கேட்கவில்லை.
And he said, I have said these things, sorrow hath filled your heart.
இந்தபடி சொன்னதை பற்றி உங்களுடைய இருதய துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன்.
Nevertheless, I tell you the truth.
அதை பற்றி ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
It is Peter that I go away.
நான் போவது உங்களுக்கு நாமா இருக்கோ.
When I go not away,
நான் ஒருவேளை போகாவிட்டால்,
Comforter will not come unto you.
தேவனால் உங்களுக்கு வரார் என்றார்.
Now that's a good, that's great meaning.
அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது.
If I don't go away,
நான் போகாவிட்டால்,
the Comforter will come to be in you.
Yes. ஜெயத்ரவணம் உங்களுக்குள்ளாக வரும்படியா வரமாட்டார்.
No new birth, no eternal life.
அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு புதிய பிறப்பு இல்லை, நித்திய ஜீவன் இல்லை.
And the Comforter that will be with you.
ஆனால் அந்த ஜெயத்ரவணம் உங்களோடு கூட இருந்தா இருக்கிறார்.
Is to bring you up.
அவர் உங்களை கொண்டு வருகிறார்.
To prepare you.
உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக உங்களிடத்துக்கு வருகிறார்.
So he knows there are seven church ages.
அதன் காரணமாக ஏழு சபை காலங்களே அவருக்கு தெரியும்.
But he does not know any details.
விவரமாக அவருக்கு தெரியாது.
அந்த
சபையின் காலங்கள், அந்த இடத்தை அவர் அறியாதவராக இருந்தார். அந்த நேரத்தில் அவைகள் அவருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அதுதான் சபையின் கால புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். திரும்பமாக கவனியுங்கள். அங்கே மனுஷகுமாரன் போகிறார் என்று அவர் சொல்லுகிறார்.
He set them up for seven church ages.
அங்கே தானே ஏழு சபை காலங்களை முறைப்படுத்துகிறார்.
And he set them up that you will see Son of Man again.
அங்கே திரும்ப மனுஷகுமாரனை காண்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார், முறைப்படுத்தி சொல்லுகிறார். நாம் தொடர்ந்து கொண்டு சொல்லலாம்.
So this is what he was setting up.
இதை தான் அவர் சொல்லுகிறார்.
The starlight to come.
அங்கே நட்சத்திர ஒளி வருகிறது. அங்கே தேற்றவாளர் வருகிறார்.
This is him, he is Son.
இங்கேதானே சூரியனை பார்க்கிறோம். அது கீழே நோக்கி போகிறது, மறைகிறது. அங்கே சந்திரன் மேலே வருகிறது. அங்கே தேற்றமான வருகிறார். அவனுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறார். அதன் பின்பு திரும்பமாக அந்த சூரியன் மனுஷகுமார் அங்கே யோவான் 12:20 நாம் மறுபடியும் செல்வோம்.
Certain Greeks came.
சில கிரேக்கர்கள் அங்கே வந்து,
and they wanted to see him.
அவரை காண விரும்பினார்கள்.
And they brought him to Jesus.
அவரை இயேசுவிடத்தில் இப்படி சொல்லி அனுப்பினார்கள்.
And this is what Jesus said.
அதுக்கு இயேசு கொடுத்த பதில்,
the hour is come.
நேரம் வரவில்லை, வேலை வரவில்லை.
The Son of Man should be glorified.
மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான நேரம் இன்னும் வரவில்லை.
Very very
வந்திருக்கிறது என்றார்.
அநேக பழங்களை
கொண்டு வரும் என்று
சொன்னார்.
So this is what he's saying.
இது தான் இப்படி அவர் சொல்லுகிறார்.
This is the sun.
இங்கே சூரியனை பார்க்கிறோம்.
This is the son of man alpha.
அங்கே மனுஷகுமாரனுடைய ஆல்பா ஊழியத்தை பார்க்கிறோம்.
So what does that mean?
அங்கே ஒமேகா ஒமேகா ஊழியத்தை பார்க்கிறோம்.
Let's do son of man.
நாம் இப்ப மனுஷகுமாரன் ஊழியத்தை பார்க்கலாம்.
Son of man.
இங்கே மனுஷகுமாரன்
has three meanings.
மூணு அர்த்தங்கள் இருக்குதா இருக்கு.
மனுஷகுமாரன் son of god.
தேவகுமாரன் என்று சொன்னாலும்
son of god is a person.
அவர் ஒரு நபர் என்று அர்த்தம்.
Son of man is a person.
மனுஷகுமாரன் ஒரு நபர் என்று அர்த்தம்.
Son of god.
மனுஷகுமாரன் என்றால்
is a dispensation.
அது ஒரு யுகத்தையும் குறிக்கிறது.
Son of man is a dispensation.
மனுஷகுமாரன் என்பது ஒரு யுகத்தை குறிக்கிறது. இந்த ரெண்டு யுகத்துக்கு இடையிலே
between the churches and the son of david
அங்கே தாவீது குமாரன் என்று மனுஷகுமாரனுக்கு இடையிலே நான் பார்க்கும்போது
son of man the judge must appear.
அங்கே மனுஷகுமாரன் நியாயாதிபதியாக வெளிப்படுகிறார்.
And son of man is a ministry.
அங்கே மனுஷகுமாரன் என்பது அந்த ஊழியத்தில் குறிப்பிடுகிறது.
And he's telling them, look.
அவர் இப்படியாக கவனியில் என்று சொல்லும்போது
what is the person?
அந்த நபரை பத்தி என்ன?
The son of god.
அவர் என்ன தேவ குமாரனா?
Is the son of man the son of god?
மனுஷகுமாரன் என்பவர் தேவ குமாரனா?
The son of god can do nothing.
மனுஷகுமாரன் தேவ குமாரன் ஒன்றும் செய்ய முடியாது.
Moses could do nothing.
மோசேயால் ஒன்றும் செய்ய முடியாது.
William
could do nothing. ஒன்றும் செய்ய முடியாது.
It is Jehovah.
அது ஜெகோவா.
Elohim.
தேவன்.
அவரை
ஒரு மனுபுத்திரன் என்று நாம் சொல்லவில்லை.
You have a prophet and you have the great eagle.
அங்கே ஒரு கழுகையும் அங்க
if you call a prophet the son of man,
ore manushu manushukumara irukkira avare neengal ore manushukumara endra alappirgal endral,
that's not true.
Yes,
adu unmai alle.
Amen.
It is when this is in this,
இந்த மனுஷகுமாரன் இவருக்குள்ளாக இருக்கும்போது அப்பொழுது ஒரே மனுஷகுமாரன் என்று அவர்
அழைக்கிறோம்.
அங்கே இரண்டு தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம் காட்சியிலே. அங்கே இரண்டு கருவிகளை நாம்
பார்க்கிறோம்.
அங்கே ஏகமாகிய கருவி, அங்கே தீர்க்கதரிசியாக கருவாக தீர்க்கதரிசிக்குள்ளாக.
In the very day that the Son of Man is revealed,
manushukumara velippadugira andha naalkalil thaan,
he says, what is it?
Adikkurtha avar enna solugirar?
Not the angel is the Son of Man,
andha manushukumara andha thoodan alla manushukumaran,
but the messenger is revealing the Son of Man.
Ana andha thooda manushukumara ore manushukumarane velippadugira.
Acts
10:7 adhaan velippadugira. Jesus 10 adhigaram 1 la irundhu 7 vasanam,
the man is not the Son of Man.
அந்த மனிதன் அல்ல மனுஷகுமாரன், ஒரே
மனுஷகுமாரன்.
அந்த மனிதன் என்பவர் அவர் தேவகுமாரனாக அங்கே இருக்கிறார்.
ஆனா
அந்த செய்தியாளன் ஒரே மனுஷகுமாரன் வெளிப்படுத்துகிறார். அதை நீங்கள் வித்தியாசப்படுத்தி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த பகுதியை தான் உங்களுக்கு காண்பது ரொம்ப கடினமா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார்.
Not the son of man himself,
அங்கே ஒரே மனுஷகுமாரன் தாமே அல்ல,
but the seventh angel,
அங்கே ஏழாவது தூதன்.
He's not the son of man himself. William Branham is not the son of man himself.
அவர் தான் ஒரே மனுஷகுமாரன் அவர் தாமே அல்ல,
but he's the seventh angel.
ஆனால் அவர் ஏழாவது தூதனாக இருக்கிறார்.
The seventh messenger,
அந்த ஏழாவது செய்தியாளனாக இருக்கிறார்.
நடந்தது
போல அது வந்து எலியாவல்ல,
that was the spirit of God on Elijah.
அது எலியாவின் மேல் உள்ள தேவனுடைய ஆவியா இருக்கிறது.
Elijah was a man.
எலியா ஒரு மனிதர்.
Watch carefully.
இங்க நன்றாக கவனிங்க.
Elijah is a man.
எலியா ஒரு மனிதர்.
The spirit on Elijah.
அவருக்குள்ளாக எலியாவுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது.
Made him do many things.
இப்படிப்பட்ட காரியங்களை அதிகமாக செய்யும்படியா ஒரு ஆவி இருக்கிறது.
So who was doing it? Elijah?
மனிதன் குறித்து
பேசவில்லை,
செயல்படும்படியாக அவரை நடத்தின அந்த ஆவியை பற்றி நாம் அங்கு
பேசுகிறோம்.
இதே ஆவி வேறொரு மனுஷனுக்குள்ளாக வந்து அமிதமாக செயல்பட வைக்கும். அங்கே எலியாவின் ஆவி என்று நம்ம சொல்லும் போது அது பரிசுத்த ஆவியா இருக்கிறது.
அதுதான் it's nothing to do with the man.
இந்த மனுஷனை பத்தி நாம் அங்கே சொல்லவில்லை.
So you have two definitions.
இங்கே ரெண்டு விதமான பொருளை நாம் பார்க்கிறோம்.
The spirit of Elijah.
எலியாவின் ஆவி.
It is the Holy Spirit on a man.
அங்கே ஒரு மனுஷன் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவி.
Will make another man act the same way.
அதே போல அதே ஆவி இன்னொரு மனிதனை அவ்விதமாக செயல்படக்கூடிய வைக்கிறதை பார்க்கிறோம்.
But the spirit in the both Elijah.
இந்த இரண்டு எலியாவுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானது.
The Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது.
And that's called the Lord Jesus Christ.
அந்த பரிசுத்த ஆவியே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம்
அழைக்கிறோம். நல்லா கவனியுங்கள். He said that was Elijah.
அது எலியா அல்ல.
That was the spirit of God on Elijah.
எலியா மேல் இருந்த தேவனுடைய ஆவி என்று பார்த்தோம்.
Elijah was just a man.
எலியா வெறுமனே ஒரு மனிதன் அவ்வளவுதான்.
Now we have Elijah's coat, Elijah's mantle, Elijah everything.
இந்த எலியாவின் வஸ்திரம், எலியாவின் சால்வை, எலியாவுடைய மேல் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அத்தனை காரியங்களையும் நாம் பார்க்கிறோம்.
But Elijah of this day is the Lord Jesus Christ.
இந்த நாளுக்குரிய எலியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
What is it?
அது என்ன?
It's the Holy Spirit.
அது பரிசுத்தாவியாக இருக்கிறது.
Nothing to do with a man.
அவர் மனுஷன் செய்கிறதற்கு ஒன்றுமில்லை அங்கே.
Yes.
Okay. Now, why is it called the Lord Jesus Christ?
அது ஏன் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அழைக்கா?
Why is it called? The spirit is called the spirit of Jesus.
அந்த ஆவி இயேசுவின் ஆவி என்று ஏன் அழைக்கப்படுகிறது?
The spirit that was in Jesus.
இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசுக்குள்ளாக இருந்த ஆவி.
Made him opposite to him.
அப்படியாக சில வழிகளில் சில நேரங்களில் சில விதமா நடக்க முடியாது.
When he comes on the believer minister, make him act the same way.
அதே ஆவி விசுவாசிகளுக்குள்ளாக வரும்போது இயேசு எப்படி நடந்து கொண்டாரோ அப்படியே அவர்கள் நடந்து கொள்ளும்படி செய்கிறார்கள்.
To describe the Holy Spirit.
அங்கே பரிசுத்த ஆவி குறித்து அவர் குறிப்பிடும் போது
he said the spirit of Jesus.
அதே இயேசுவின் ஆவி என்று அழைக்கிறார்.
And to describe the ministry of William Branham.
அவர் வில்லியம் பிரானம் ஊழியத்தை குறித்து குறிப்பிடும் போது
God takes the qualities of Elijah
and the Eliyahuvinudaiya thanmaiyil avar eduthukonde
and the Holy Spirit make him behave like that Elijah
ange parishuthaavi inda manidan mulamaga Eliyahu polave nadandukolumbadiya seigirathu
and we call him Elijah
naam avar Eliyah endu alaikkumbodhu
he is not Elijah
ana avar Eliyah alla
he is William Branham
avar William Branhamaga irukkara
and Elijah is the Holy Spirit
ana Eliyah endu avarkullaga irukkira parishuthaavi irukkirathu
and then the prophet quotes
சொல்லப்பட்டபடி ஒரு திரும்ப வருகிறது அவர் ஒரு தனத்தின் மத்தியில் தன்னை வெளிப்படுத்த முடியாம இருக்கிறது
not a man
அங்கே ஒரு மனிதன் அல்ல
not a man
அங்கே ஒரு மனிதன் அல்ல
Elijah is not a man
எலியா ஒரு மனிதன் அல்ல
Lord Jesus Christ yeah. is not a man
ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் அல்ல
William Branham is not Jesus
William Branham இயேசு அல்ல
William Branham is not Elijah
William Branham எலியாவும் அல்ல
he said it's not a man
அது ஒரு மனிதன் இல்ல
it is God
அது தேவன்
அவருக்குள்ளாக
இருக்கிறார்
God, but it will come through a prophet.
ஆனா ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அதெல்லாமே வருகிறது.
The spirit of Elijah will come through a prophet.
இந்த காலத்துக்கு எலியா ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வருகிறார்.
The spirit of the Lord Jesus Christ will come through a prophet.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வருகிறது.
And it's the man William Branham.
அந்த மனிதன் தான் வில்லியம் பிரன்ஹாம்.
When I say that,
நான் இப்படி சொல்லும்போது,
because some people believe that Brother Branham was Jesus come back.
சில சொன்னங்கள் இப்படியாக நம்புகிறார்கள் இயேசு திரும்ப வந்திருக்கிறார் அவர்தான் வெளியே பண்ணாம என்று
நம்புகிறார்கள்
அது எலியா திரும்ப வந்திருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்
நோ
இல்லை
he was a man born of Charles and Ella Branham
அவர்கள் ஒரு மனுஷனாகி எலியா
சார்லஸ் எல்லா பிரணாமுக்கு பிறந்த ஒரு மனிதன்
சார்லஸ் பிரணாம் என்ற ஒரு மனிதன் மூலமாக வந்த மனுஷன் இப்படி அழைக்கிறார்கள்
put the thing together
நான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு காண்பிக்க
விரும்புகிறேன்
இப்போ இயேசு சூரிய ஒளியாக இருப்பார் என்றால்
what would be the ministry of the son of man today Luke 17
Lucas
அவரை
காணும்படியாக வந்தபோது அங்கே கோதுமை மணியானது நிலத்தில் இருந்து சாதாவிட்டால் என்று அவர் சொல்லுகிறார்.
He was saying if the son of man goes down in the ground,
அங்கே மனுஷகுமாரன் பூமிக்கீழாக செல்லும்போது,
in the heart of the earth for 3 days,
பூமியில் இருதயத்தில் 3 இரவுகளாக அவர் சென்றபோது,
well the Lord will bring him back up.
அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை திரும்ப கொண்டு வரப்படவில்லையா?
But what came up?
அங்கே மேலே என்ன வந்தது?
Was moonlight.
அங்கே தானே சந்திர ஒளி வந்தது.
Then 1, 2, 3, 4, 5, 6, 7.
அங்கே 7 சபைக்காரர்கள் கூட வருகிறது.
Is that right?
Yes.
உண்மை அல்லவா அது?
Amen.
And then starlight came up.
அங்கே தானே நட்சத்திர ஒளி வருகிறது.
When did sunlight come up?
இந்த சூரிய ஒளி திரும்ப மேலே வரும்போது முதல் பகுதி என்பது ஆதி அப்போஸ்தலர் சபைக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கு திரும்ப கொண்டு வருவதாகும்.
அதை
செய்வதற்கு முதல் 6 முத்திரைகளை அவர் திறக்க வேண்டியதாக இருந்தது.
When he stopped at the 6th seal,
அங்கே 6வது முத்திரையோடு அவர் நிறுத்தும் போது,
அங்கே
தானே பல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கப்படுகிறது.
He separated it.
அதை ரெண்டையுமே அவர் பிரித்து காண்பிக்கிறார்.
Because the 7th seal,
அங்கே 7வது முத்திரையானது
is a different dispensation.
அது வித்தியாசமான ஒரு யுகமாக இருக்கிறது.
It's a different light.
அது வித்தியாசமான ஒளியா இருக்கிறது. இங்க இன்னும் சந்திர ஒளி காலத்தோ இந்த சந்திர ஒளியிலிருந்து அந்த சந்திர ஒளிக்கு காரணம் அதே அப்போஸ்தல விசுவாசத்திற்கு
என்றாவது
அந்த அதே அப்போஸ்தல சபையானது இங்க திரும்ப அழைக்கப்பட்டு வருகிறது.
இன்றைக்கு
அப்போஸ்தல சபையை பார்க்கிறோம். ஆனால் இந்த அப்போஸ்தல சபை ஆதாமுக்கு நேராக திருப்பி கொண்டு
வரப்படவில்லை.
கூட ஆதாமை போல அவன் காணப்படவில்லை. அங்கே வந்து அந்த மூல பத்திரம் திரும்ப அளிக்கப்படவில்லை.
நோ மேரேஜ்.
அங்கே வந்து திருமணம் உறவு இல்லை.
So therefore,
adan karanamaga,
if you restore back here, you're incomplete.
Oruvela avar seethathil endru ange muttu paravillai mulumayaga.
You're still on the moonlight.
Nam inga sandra oliyil than ange irukkaru.
So the only other thing here,
innum matra kaaryangal endru,
the prophet that announced the rising of the sun.
Surya udayam endru cheyidile thirkadarshi solumbodhu ipdi solugira.
The true light now shining.
இப்பொழுது மெய்யான ஒளியானது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது.
Now what happened?
இங்க நல்லா கவனியுங்கள்.
Because I would like you to answer.
காரணம் நீங்கள் பதில் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன்.
Therefore you get in trouble.
ஒருவேளை நீங்க பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளலாம்.
Isaiah 60.
ஏசாயா 14ஆம் அதிகாரம் 60ஆம் அதிகாரம் This is 60th adhigaram.
Arise and shine, thy light has come. What kind of light is that?
அங்க சொல்லப்படுகிற ஒளி எந்த ஒளியை பற்றி சொல்லப்படுகிறது?
He's announcing shalom.
அது சமாதானம் shalom என்று சொல்கிறது.
You don't announce shalom in the night.
நீங்க ராத்திரி போகும்போது shalom சமாதானம் என்று சொல்கிறது இல்லையா?
You announce it in the morning.
நீங்க காலையில தான் shalom என்று சொல்கிறீங்க.
It's the dawning of a new day.
அது புதிய நாளினுடைய விடியலாக இருக்கிறது.
No night.
இரவில் அதை நாம் சொல்லுவதில்லை.
The darkness has passed.
அங்கே இரவானது கடந்து விட்டது.
The true light now shining.
இப்பொழுது மெய்யான ஒளியை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது.
What kind of light is that?
எப்படிப்பட்ட ஒளி அது?
All right. Let us go to the book of Psalm 27 where you preach a rapture.
சங்கீதம் 22 அவர் எடுத்துக் கொள்ளப்படுவதை பற்றி பேசும்போது சங்கீதம் 22 அவர் சொல்லுகிற வாசி குறிப்பிடுகிறார்.
கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்?
Now what's for a prophet sir?
இது குறித்து தீர்க்கதரிசி என்ன சொன்னா பார்ப்போம்.
The greatest curse in the church is fear.
இந்த சபைக்கு கொடுக்கிற பெரிய சாபம் என்னன்னு சொன்னால் பயமாக இருக்கிறது.
Is that right?
அது உண்மைதானே?
With a headstone
அங்கே தலைகள் வரும்போது அது ஒன்றுதான் நம்முடைய பயத்தை எல்லாம் விட்டு போக்குகிறதா இருக்கிறது.
This message
இந்த செய்தி
come to tell you
உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம்
you will never lose.
நீங்கள் அழியப்பட வேண்டாம்.
ஆமே இழக்கப்பட முடியாது.
இழக்கப்பட முடியாது.
Brother Branham said
நீங்க கேட்டது சொல்லும்போது
you will come to know
நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள்.
You will never lose.
நீங்கள் இழக்கப்பட மாட்டீர்கள்.
And that you being saved
நீங்கள் இரட்சிக்கப்படும் பட்சத்தில்
was always in the mind of God to have eternal life.
நீங்க தேவனை சிந்தையில எப்பொழுதும் நித்திய ஜீவனுடையவளாக இருக்கிற காரணத்தினாலே இரட்சிக்கப்படுவீர்கள்.
In other words, if you say I don't want to believe
நீங்கள் ஒருவேளை அதை என்ன விசுவாசிக்க முடியவில்லை என்று சொல்கிறீர்களோ
believe this
நான் இதை விசுவாசிக்கவில்லை என்று சொல்கிறீர்களோ
if you are a seed
உங்களுக்குள்ளாக நித்திய இருக்குமானால்
God will bring you to it.
You lose the rights. நீங்கள் அங்கே தானே
But if you're a son, you're always a son.
நீங்கள் குமாரனாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு உரிமை எப்பொழுதும் எப்பொழுதும் உரிமையெல்லாம்
இருக்கீங்க.
நீங்க அது மேலுள்ள சாத்தியத்தை நீங்க உரிமை
எழுதலாம். Protection.
நீங்க பாதுகாப்பு எழுதலாம்.
The devil can whip you.
நீங்க பிசாசி கூடியாக காவிக்க
உடைக்கலாம். And sickness and diseases.
வியாதியின் மூலமாக நோய்களின் மூலமாக.
And he can destroy this body.
இந்த சரீரத்தை அவன் அழிக்கலாம்.
How can you lose something?
நீங்க எப்படி அதை இழந்து போக முடியும்?
That never had a beginning.
நீங்கள் அடிமைகளாக ஊழியக்காரனானதற்கு காரணம் அவர் இழந்து
போனது.
அங்கே அரசனாக இருந்து அடிமையாக ஆனதுனால அங்கே சாத்தியத்துக்குரிய ஒரு ஜீவனை நீங்கள் இழந்து இப்போ ஊழியக்காரனுடைய ஜீவத்தில் வந்தீர்கள்.
உங்களுக்கு
ஒரு கேள்வி நான் கேட்க
விரும்புகிறேன்.
எந்த ஒளி இப்போ இங்க வந்திருக்கிறது? சந்திரன் ஒளியா?
சன்லைட்.
சூரிய ஒளியா இப்போ இங்க வந்திருக்கிறது?
ஸ்டார்லைட்.
அல்லது நட்சத்திர ஒளியா?
வாட் லைட் கே?
எந்த ஒளி இப்போ திரும்ப வந்திருக்கிறது?
வாட் லைட் ஆர் யூ லிவிங் அண்டர்?
இப்போது நீங்கள் எந்த ஒளிக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்?
ஸ்டார்லைட் மீன் யூ இன் சர்ச்.
நீங்க நட்சத்திர ஒளி என்று சொல்றீர்கள் என்றால் சபைக்காரத்தில் என்ற அர்த்தமாகும்.
மூன்லைட் மீன்ஸ் யூ ஆர் அபௌட் டு பீ ஏர்லி சர்ச்.
நீங்க அந்த சந்திர ஒளி என்று சொல்றீங்களானால் ஆதி அப்போஸ்தல சபைக்காரத்தில் இருந்தீர்கள் என்ற அர்த்தம்.
பட் இன் சன்லைட்
ஆனால் அந்த சூரிய ஒளி
யூ ஆர் அபௌட் டு ஈட்.
நீங்க என்ன ஏமாத்துறீங்களா?
வந்துருக்கீங்க. தட் இஸ் சே லயர்.
நீங்க நம்ம சிங்கத்தை பாதிய வந்துருக்கோம்.
இஃப் யூ சே டு திஸ் மவுண்டன்.
நீங்க அந்த மலையை பார்த்து பேசுவீர்கள் என்றால்
கவுண்ட் அவுட் இன் யுவர் ஹார்ட்.
உங்கள் உள்ளத்தில் நீங்க
அதிகாரம்
இருக்கு.
See, I spoke to you in parables.
நான் உங்களுக்கு உண்மையாக உங்களிடத்தில் பேசுகிறேன்.
But a day will come.
ஆனால் ஒரு நாள் வரும்.
When I will speak to you plainly.
நான் வெளிப்படையாக உங்களோடு கூட பேசுவேன்.
And in that day,
அந்த நாளில் தானே,
you will say, I ask in my name.
நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள்.
And I will say not unto you. And I will say not unto you.
நான் உங்களை பார்த்து சொல்ல வேண்டியதில்லை.
I will pray to Father.
நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்.
In the Garden of Eden,
அங்கே ஏதேன் தோட்டத்திலே,
you ever hear Adam say, "Lion, come in Jesus' name."
ஓ ஆதாம், இயேசுவின் நாமத்தில் சிங்கம் வா என்று ஆதாம் சொன்னானா?
No, you say, "Lion, come in my name."
ஓ ஆவன் அந்த சிங்கத்தை பார்த்து, சிங்கமே, வா என் நாமத்தினால் என்று சொன்னார்.
Son of God,
அங்கே அவன் தேவகுமாரன்,
my word is as good as the Father's word.
ஓ அவனுடைய பேச்சு, அவனுடைய வார்த்தை, பிதாவுடைய வார்த்தையாக இருந்தது.
You will not have to pray to the Father.
அதுக்காக பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டியது
அவன்
எந்த ரத்தத்துக்கு
எனி சாக்ரிஃபைஸ்
எந்த பலிக்கிறோ அவன் இல்லை
எனி நேம்
எந்த பெயர் அவன் இல்லை
அவன்
வெளிப்படையாக அவன் பேசிக் கொண்டிருந்தான்.
You want to see an example?
நான் இதுக்கு ஒரு காரியம் உதாரணமாக சொல்லட்டுமா?
Brother Branham wanted to hunt.
அப்போ வில்லியம் பிரணம் வேட்டையாட சென்ற போது
he went to Colorado mountain.
காரணம் மவுண்டனுக்கு அவன் சென்றான்.
And in the mountain a storm came up.
அங்கதான அந்த மலையிலே ஒரு புயல் காத்து வீச ஆரம்பித்தது.
Now he wants to hunt.
அவர் அங்க வேட்டையாட விரும்பினார்.
A storm comes up.
அப்பொழுது அந்த புயல் வந்தது.
Yes, brother.
அடி புயல்.
And God comes down.
அப்பொழுது தேவன் இறங்கி வந்தார்.
And God asked him.
இப்போ தேவன் அவரை பார்த்து கேட்டார்.
You want to hunt?
நீ வேட்டையாட விரும்புகிறாயா?
Speak to the storm.
அப்படியானால் அந்த புயல் காற்று
what he was thinking, God was knowing. And he didn't ask God.
But
the Bible says, before you ask, you can answer. His rights are being restored. The rights of eternal life was being restored.
Carefully.
He has a red shirt on. Red shirt on. He has a red shirt.
He saw the deer with the thorns.
What happened to them? Deep down in them, there is that other condition. And they're getting a glimpse of an Adam. He said, I always used to feel. I have done something wrong.
Yes.
Judges you and accuses you is in your conscience.
பார்த்து அப்படியாக உங்களுக்கு விரோதமாக அவர் குற்ற சாட்டுகிறவனாக இருக்கிறார்.
But if your conscience prick up at a brother in lamb,
நீங்கள் அந்த ரத்தத்தை காட்டுக்குட்டி ரத்தத்தை எப்பொழுது நீங்கள் பூசிக் கொண்டே இருப்பீர்கள் என்று
சொன்னார். When the accuser rises up,
நீங்கள் அந்த ரத்தத்தின் கீழாக நீங்கள் எழுப்பீர்கள் என்று
சொன்னார். The blood speaks.
அங்கே உங்களுக்கான ரத்தம் பேசும்.
In a by faith you are justified.
Has rose again.
Amen. This sun,
yeah,
your mortal body.
Are hari kuri kuri sarilade ariyaga kulana maatradaga.
I get that to ask you.
Amule patra kaari tu solavarumile.
Where should I place the ministry of the Son of Man?
Manushya kumarude uliyathe naan enge porka vendu?
Should I place it on the starlight?
No.
So nakshatra ulikkilaga adu porthu mudiyuma?
Should I place it on the moonlight?
Chandra ulikkula thrilaga adu porthu mudiyuma?
Son of Man is what kind of light?
Manushya kumarude eppadipatta oliyaga irukkira?
Let me give you a clue.
நான் உங்களுக்கு ஒரு யோசனை படித்து விரும்புகிறேன், கண்டுபிடித்த யோசனை.
Son of Man light,
மனுஷகுமாரனுடைய ஒளியானது
is Jehovah,
அது யெகோவா,
or Elohim,
Elohim,
or Pilapaye,
அக்னி ஸ்தம்பமா,
himself,
அவர் தாமே
தானே, in the form of a prophet,
ஒரு தீர்க்கதரிசன ரூபத்தில் இருக்கிற அவர் தானே தானே.
What kind of light is Elohim?
எப்படிப்பட்ட ஒளியாக தேவன் இருக்கிறா?
Is Elohim moonlight?
ஏலகி வந்து சந்த ஒளியாக இருக்கிறாரா?
எலோஹிம் ஸ்டார்லைட்.
அவர் நட்சத்திர ஒளியாக இருக்கிறாரா?
ஓ எலோஹிம் இஸ் தி பிரஃபெக்ட்.
அவர் வந்து சூரிய ஒளியாக இருக்கிறாரா?
பிரஃபெக்ட்.
பிரஃபெக்ட். வெல்லா ஃபயர் ஆகி.
தேர்ஃபோர் சன் ஆஃப் மேன் இஸ் தி கேப்ஸ்டோன் மினிஸ்ட்ரி.
அதனால தான் மனுஷகுமாரர் என்பது தலைக்கல் ஒளியாக இருக்கிறது.
சன் ஆஃப் மேன் இஸ் ஹியர்.
இங்க மனுஷகுமாரர் தலைக்கல் இருக்கிறார்.
நீங்க
விசுவாசிக்கிறீங்களா?
Do you believe that?
நீங்க விசுவாசிக்கிறீங்களா?
Now, you believe it now.
நீங்க விசுவாசிக்கிறீங்களா?
Are you sure you believe it?
நீங்க விசுவாசிக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா?
Okay, somebody erase this. Remember, you say you believe it.
நான் உங்களுக்கு நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க.
நீங்க தான் சொன்னீங்க.
நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க.
நீங்க தான் சொன்னீங்க.
Okay. So we know who the Son of Man is.
இப்போ மனுஷகுமாரன் யார் என்று உங்களுக்கு தெரியும்.
And we know that the dispensation is between.
இந்த யுகத்தின் நடுவில் நாம் பார்க்கும்போது
it's between the seventh star.
இந்த ஏழு நட்சத்திரங்களுக்கு இடையில நாம் பார்க்கும்போது நட்சத்திரத்தை நாம் பார்க்கும்போது ஏழாம் நட்சத்திரத்தில்
and the Son of David, the millennium.
அங்கே ஆயிரம் வருஷத்து தாவீது குமாரனுக்கு இடையில நாம் பார்க்கும்போது
This is the Son of God.
இங்கே தேவனுடைய குமாரன் பார்க்கிறோம்.
This is Son of David.
அங்கே தாவீது குமாரனை பார்க்கிறோம்.
And between these two,
இதுக்கு ஏழைப்பட்ட நேரத்தில்
the Son must appear.
அங்கே சூரியனானது உதயமாகி
as Son of Man.
அங்கே மனுஷ குமாரன் வெளிப்பட்டு
as the judge.
அவர் நியாயாதிபதியாக வெளிப்படுகிறார்.
And you tell me it's the sunlight.
நீங்க இது சூரிய ஒளி என்று அழைக்கிறீர்கள்.
So between this star
இந்த நட்சத்திரத்துக்கு இடையிலே
seventh angel
ஏழாவது தூதன் இருக்கிறார்
and the millennium
அங்கே ஆயிரம் வருஷ சாட்சியிலே
there must be a ministry up here
அங்கே ஒரு ஊழியமானது வர வேண்டியதா இருக்கிறது
that's called this dispensation
அதுதான் மனுஷகுமாரின் நாட்கள் என்று யுகம் மனுஷகுமாரின் நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது
Now, the Son of Man ministry
இந்த மனுஷகுமாரின் ஊழியமானது
has let me put it in the Bible first Luke 21:27
Luke 21:27 in the இந்த வேத வசனத்துல நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன்
remember in the book of John 16 and also in Luke 22
Luke 16 Luke 22 பார்க்கும்போது
you will long to see the days of the Son of Man and shall not see it
மனுஷகுமாரின் நாட்கள் வந்து நீங்க காண விரும்பும் நாட்கள் வரும் ஆனால் காண மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது
now he's telling you
ஒரே காரியம் அல்ல சொல்லப்படுகிறது ஓ நான் போய் விடுவேன் என்று அவர் சொல்லும்போது
I will long to see one of the days of the Son of Man.
நீங்கள் அந்த நாட்களை ஒன்றை காண விரும்பும் நாட்கள் வரும் என்று சொல்லும்போது
I shall not see it.
ஆனால் நீங்கள் அதை காண மாட்டீர்கள்.
Now he is telling me but you shall see it.
ஆனால் நீங்கள் அதை காண்பீர்கள் என்று இங்கே சொல்கிறார்.
And then shall they see the Son of Man coming.
அங்கே மனுஷகுமாரன் வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார்.
I have a couple of questions of this scripture.
இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் சில கேள்விகள் எனக்கு இருக்கிறது.
I want to know what then means.
அப்பொழுது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன்
And the word shall.
Ange kaanvigal endru solumbodhu shall endru solumbodhu enna
speaks of the future
adhu vandu edirkaalathukku kurippidugirathu
and then they who is the they
ange avargal endru kurippidumbodhu yaar
and see
kaanvigal endru solumbodhu yaar
the prophecy the word see means to understand
ange kaanumbodhu endru sonna theerkathu solumbodhu purindukolugiraagum.
But is it understanding he's talking about or seeing with your senses?
Ninga pulangal kaanapuri pulangaliya kaanvathu patti avar solugiraara allathu purindukoluvathu patti avar solugiraara
or can it be both?
Rendume ange irukka mudiyadhu
both
rendume ange irukka mudiyadhu
so when
appadiyana eppozhudhu
then shall they see
ninga appozhudhu kaanvingal endru solugiraar
and he's coming with what
avule varige enna endral enna
power
அவர் வல்லமையிலோ வல்லமை
வல்லமையோடு
கொடுக்கப்பட்ட முதல் அடையாளம் என்ன என்ன விதமான வல்லமை அவர்
கொடுக்கப்பட்ட
சுத்தமாக்கக்கூடிய வல்லமை
தானா
அதுதான் சுகமளிக்கிற வல்லமை
Jesus
Christ William எதை உள்ளடக்கியதாக இருந்தது
healing
சுகமளித்தல் உள்ளடக்கியதாக இருந்தது
then they shall see a healing campaign
amen அதன் நிமித்தமாக தான் சுகமளிக்கும் கூடார கூட்டங்களை நாம்
பார்க்க போறோம் it means a healing campaign
அங்க சுகமளிக்கும் கூடார கூட்டங்களை தீர்க்கதரிசி நடத்தினார் first
amen
என்னவா
amen it was not on the earth
அவர்கள் பூமியில் இருக்கும்போது
for 2000 years
2000 வருஷங்கள் நடக்காத ஒன்று
but when you see a healing campaign
இந்த சுகமளிக்கும் கூடார கூட்டங்களை பார்த்து
like it was in the days of Jesus
இயேசு கிறிஸ்து நாட்களிலே நடந்தது போல
then you shall see சரணாலயம்
அதே பரிசுத்தமானவரை திருமணத்தில் காண்பீர்கள்
amen
well is the scriptures for a healing campaign
அங்கே சுகமளிக்கும் கூடாரத்துக்கு வேத வார்த்தைகள் ஆதாரம் இருக்கிறது அல்லவா
மலக்காய்
மல்கே 4
1 2
அங்கே இரண்டாவது வசனம்
and the prophet refers to the scripture
இந்த காரிய இந்த வசனத்தை திருத்தி குறிப்பிடும்போது
the message total deliverance
முற்றிலும் முற்றிலும் விடுதலை என்கிற செய்தியை குறிப்பிடும்போது
watch carefully
நல்லா கவனிங்க
unto you fear my name
என்னுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்களுக்கு
is that the name Jesus
அது இயேசு என்ற நாமமா
is that the name Jehovah
அது யெகோவா என்ற நாமமா
fear my name
என்னுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு என்று சொல்லும்போது
name has many references
நாமம் என்று சொல்லும்போது அநேக அர்த்தங்களை அது குறிப்பிடுகிறது
name according to Exodus
யாத்ராமத்து சொல்லப்பட்ட வசனத்தின்படி 23
20
இருந்தபடி
is a provoked not my angel
ஓ என்னுடைய தூதனுக்கு முன்பாக பயபக்தியாயிருங்கள் என்றார்
for my name is in him
காரணம் என்னுடைய பெயர் நாம அவருக்குள்ளாக இருக்கிறது என்றார்
that name means authority
அந்த பெயர் என்று சொன்னால் அது அதிகாரத்தை குறிக்கிறது
he has my authority
அவருக்கு என்னுடைய அதிகாரம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார்
and don't provoke that angel
ஓ அந்த தூதனை நீங்கள் துக்கப்படுத்த வேண்டாம்
say beware of him
அவரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்
obey his voice
அவருடைய சத்தத்துக்கு செவிகொடுங்கள்
see For my name is in him
காரணம் என்னுடைய பெயர் அவர் நாம அவருக்குள்ள இருக்கிறது
my authority
என்னுடைய அதிகாரம் என்று அர்த்தமாக நாமம் என்று சொன்னார்
so Malachi 4:2
அங்கே மல்கா 4:2 என்று சொல்லும்போது
those who fear my name
என்னுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் என்று சொல்லும்போது
whoever you see
அங்கே நாங்கள் யாரை பார்க்கிறோம்
when you see a man
அங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம்
who can heal
அங்கே சுகமளித்து சுகமளிக்கக்கூடிய ஒரு மனுஷன்
it means that God is with him
காரணம் அந்த மனுஷனோடு தேவன் இருக்கிற காரணத்தினால்
John 3:2
யோவான் 3:2 வசனம்
master teacher
ஓ போதகரே வாசிங்க
then came to Jesus by night and said unto him rabbi we know thou art a teacher come from God for no man can do these miracles that except God be with him
தேவன் ஒரு மனுஷனோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒருவரும் செய்ய முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார் இப்போ நாம பார்த்து ஒரு காரியத்தை ஒரு கேள்வி
கேட்கிறேன்
நீங்கள் இயேசுவை மறுக்கவில்லை என்று சொன்னால்
தேவன்
வந்து உங்களை சுகப்படுத்துவாரா
If you don't respect God's servants,
can you get anything from them?
No. To fear God is to be fear or respect God's man.
Amen.
And when you begin to see a man,
lay your hands
and tell you your diseases, you have to know God is with that man.
And the manusia orang dengan ini kerana ini dia dengan tanah bandu.
And you have to reference that person.
Nihkan anda mani ini ke mari anda sendiri dan anda.
Because a disrespect him is a disrespect God.
Ibu le awam ini pada anda dengan awam ini pada lo.
And for those of you,
ipun nihkan
who does fear God's man.
Dewa ni tu baik pada anda nihkan anda mani ini tu mari anda sendiri dan anda.
Then you have healing.
Upon
his wings.
Amen.
Let's read it again. So at the same time,
So a healing campaign begins. An angel appears and said,
as Moses was given two signs.
Moses ki eppadi rendu adayalamana kodukapattado.
Those two signs are power.
Ange rendu adayalangal valamai adayalamana.
So the power.
Ange thane anda valamai.
Of the son of man.
Manushya kumaran valamai edu.
Is conjecture with an angel.
Avan oru thoodan moolamaga.
With a commission.
Avan kodukapatta oru kattalai valiyaga.
To type a type ministry of Moses.
Ange Moses ulithi seiyavadiyana oru kattalai. Adayalathodu.
The ministry of power. And he gave two poles.
Second pole.
Is there any power here like those two on here? Is there anything more powerful than these two on here?
No.
In the end, the Hilpu will be the other Banana by Hilpu.
No. No.
No.
Question about it is when. When did you first see the first book? Speak in English. Numbers could be English. Because when the message first came out, I think you only have 400 books, right? The countries who did not have all the books.
Developed doctrines.
Based only on the books they have.
எப்பளவு புத்தகம் இருக்கோ அந்த புத்தகத்தை தான் உபதேசத்தை நீ கொண்டு போறாங்க.
And the books,
அந்த புத்தகங்கள் போகும்
the early books was supposed to start like
பேசும்போது நீங்க விசுவாசிக்கிறாரு சொல்லும்போது நீங்க ஒரு வேலை ஏன்னு கூட சொல்லலாம்.
And so the reason that was hard for you to maybe some of you is because you were taught that
நீங்க இப்படியாவது பொறிக்கப்பட்டிருக்கலாம்.
The Son of Man started in 1963.
1963ல மனுஷகுமாரன் ஊழியம் ஆரம்பித்தது என்று பொறிக்கப்பட்டிருக்கலாம்.
And the reason you said that was because you were told the Son of Man is under the seventh seal.
என்று அவருடைய யோசனையிலே அப்படிப்பட்ட அநேக உபதேசங்கள் இப்படியாக வந்துவிட்டது.
Because everything was 1963.
எல்லாமே 1969 ஓடு தொடர்புபடுத்தப்படுகிறது. அதுக்கு
So let the prophet speak for itself.
தீர்க்கதரிசி அதை குறித்து அவர் தாமே என்ன சொல்கிறார் என்று நாம் இப்ப பார்க்கலாம்.
You are right.
நீங்க சரிதான்.
The first one started in 1946.
முதலாவது இருப்பு 1946 ஆரம்பித்தது.
The first glimpse of the Son of Man came in power.
மனுஷகுமாரனுடைய வருகை வல்லமையிலே 1946 ஆரம்பித்தது.
The cloud did not appear until 1963.
1963லே இந்த மேகம் உண்டாகவில்லை.
See, cloud must have water.
அந்த மேகம் என்று சொல்லும்போது அதுக்கு தண்ணீர் இருக்க வேண்டும்.
And water comes in a form of rain.
And the tanil malai roopathila varugirathu.
According to the doctrine of Deuteronomy,
ange upavamathil solapatta vasanathin padi adu upadesamaga erangi varugirathu.
My doctrine shall come as rain.
Ennude upadesam malai pola varum erangum endru solugira.
If you have a cloud and no water,
ange malai illada neer illada megham ange irukkapattathu.
The book of Jude said you are evil.
நீங்கள் அப்பொழுது அந்த மலை இல்லாத தண்ணீர் இல்லாத அந்த மேகத்தை பார்த்து அது தீமை என்று சொல்வீர்கள்.
Cloud without water.
அங்கே தண்ணீர் இல்லாத மேகம்.
Cloud.
Cloud மேகம்.
Cloud sorry.
Power.
Power. Cloud.
அங்கே power வல்லமை மேகம்.
Glory.
அங்கே மகிமையில வெளிப்படுகிறது.
All God's glory in his word and all that word was in a man.
அந்த வார்த்தையில் அல்லாஹ் மகிமை இருக்கிறது. அந்த வார்த்தையில் இருக்கிற அல்லாஹ் மகிமை ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கிறது. தேவன் அங்கே திரையிடப்பட்டிருக்கிறார்.
So son of man,
அங்கே மனுஷகுமார் என்று
சொல்லும்போது first time you begin to see,
அந்த முதமுறையாக நீங்கள் அதை எப்பொழுது பார்க்கிறீர்கள்?
Remember, it comes about observation.
நான் இது ஒரு காட்சியாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
The scientists were missing.
ஒருவேளை விஞ்ஞானிகள் இதை தவறு விடலாம்.
Theologians were missing.
ஒருவேளை இறையில் வல்லுநர்கள் இதை தவறு விடலாம்.
Because the kingdom come.
அங்கே ராஜ்யம் வரும்போது
without observation.
அது வெளியாகமா வராது.
It takes a prophet to declare it.
அது இப்போ நமக்கு சொல்ல அறிவிப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசி அங்கே அவசியமா இருக்கிறது.
Now my point.
இப்போ நான் சொல்ல வருகிற காரியம் என்ன என்று சொன்னால்
is do you believe that you begin to see the Son of Man in power in
1946. I மனுஷ குமாரன் வல்லமையிலே வெளிப்பட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று நான் பொருளை பார்த்து
கேட்கிறேன்.
ஒரே ஒரு சகோதரி மட்டும்தான் பெருசா ஆமேன் போடுறாங்க.
So now, I'm going to say, 1906. Anybody know what started in 1906?
And the mighty angel of Revelation 7 came on the earth.
அங்க வெளிப்படுத்த விசேஷத்துல சொல்லப்படுகிற அந்த பலமுள்ள தூதன் அங்க இறங்கி
வருகிறான்
அந்த முத்திரை கோளுடைய அந்த தூதன் தான் அந்த யுத்தத்தில்
நிற்கிறான்
அது எத்தனாவது முத்திரை கீழாக இந்த சபை காலத்தின் கீழாக இப்ப இங்க என்ன சம்பவித்தது
1933
அங்க என்ன சம்பவித்தது
எல்லாமே நீங்க எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா Alright, so what anointing is in the prophet?
அப்படியே அங்கே தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட அபிஷேகத்தில் அவர் செயல்பட்டார்
This for my understanding.
இது குறித்து என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால்
What dispensation is the seventh angel under?
ஏழாவது சபைக்கான தூதன் எந்த ஒரு காலத்தின் கீழாக அவர் இருக்கிறார்
Son of man or son of God?
அல்லது தேவகுமாரன் என்ற யுகத்திலா அல்லது மனுஷகுமாரன்
என்ற யுகத்திலா
அவர் அந்த தேவகுமாரின் காலம் முடிவுக்கு வருகிறது அங்கே மனவாட்டிக்கு 1963 தேவகுமாரின் காலம்
முடிவடைகிறது
இப்பொழுது ஜனங்கள் அதை விட்டு வெளியே வாருங்கள்
But the bride age begins here
அங்கே தான் மனவாட்டி காலம் ஆரம்பிக்கிறது
So therefore for us son of God ends here
நம்ம பொறுத்தளவுல தேவகுமாரின் காலம் 1963 முடிவடைகிறது
That's his priesthood
அதுதானே அவருடைய ஆசாரியத்துவமானது காலம் முடிவடைகிறது
The intercessory
அங்கே பரிந்து பேசுகிற காலம் முடிவுக்கு வருகிறது அங்கே பார்க்கிறோம்
And when did you say that you saw the Son of Man in power?
மனுஷகுமாரன் தம்முடைய வல்லமையில் வெளிப்படுகிறார் என்று சொல்லும்போது என்னத்தை பார்க்கிறீர்கள் 1946 துவங்கி நாம் அதை பார்க்கிறோம்
Son of man in power.
மனுஷகுமாரன் தம்முடைய மிகுந்த வல்லமையிலும்
Son of man in power.
மனுஷகுமாரன் தம்முடைய மிகுந்த வல்லமையிலும்
First four.
அது முதலாவது இருப்பு.
Healing campaign starts.
சிலமணிக்கு கூட்டங்கள் அங்கே ஆரம்பிக்கிறது.
And his commission is open. Now my question is.
இப்போது உங்களுக்கு என்னுடைய கேள்வி என்னவென்றால்
What seal is the Son of man under?
இந்த மனுஷகுமாரன் எந்த முத்திரைக்கீழாக இருக்கிறார் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன் எந்த
முத்திரைக்கீழாக
நாலாவது முத்திரை என்று சொல்லும்போது தேவகுமாரன் என்று
சொன்னோம்
அந்த மனுஷகுமாரனுக்கு அந்த தேவனுடைய குமாரனுக்கீழாக நட்சத்திர ஒளி
அங்கு
மனுஷகுமாரன் நட்சத்திர ஒளியாக இருப்பாரா
நமக்கு கொடுத்த ஒரு வியாக்கியானமாக இருக்கிறது What? Seal
என்ன முத்திரைக்கீழாக மனுஷகுமாரன் வருகிறார்
இஸ் தி சன் ஆஃப் மேன் ஆண்டர்
என்ன முத்திரைக்கீழாக மனுஷகுமாரன் இருக்கிறார்
But you told me that the Son of Man ministry is headstone
ஒருவேளை மனுஷகுமாரனுடைய ஊழியை தொலைக்கல என்று நீங்கள் சொல்வீர்கள்
என்றால்
அது ஏழாவது முத்திரை கீழாக இருக்க
வேண்டும்.
உங்களுடைய சிந்தனை இப்பொழுது
ஒருவேளை
அது தவறு போல காணப்படலாம்.
Because seven seal is 1963.
காரணம் நீங்கள் மூடி நினைப்பது ஏழாவது முத்திரை என்பது 1963 ஆகும்.
Somebody to read for you.
இது சிலர்கள் இப்படியாக இப்பொழுது வாசிக்கலாம். அந்த அவருடைய திட்டங்களை பற்றி
வாசிக்கலாம்.
நீங்க தீர்க்கதரிசி சொல்லும்போது அந்த முதலாவது முத்திரையிலே
நோட்டீஸ்
இங்க கவனியுங்கள்.
But it's to be redeemed when the lamb leaves the intercessory place from the father.
பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்த பேசுகிற ஊழியமானது முடியும் போது ஆட்டுக்குட்டி ஆனவரை நீங்கள் வெளிப்படுத்துகிறார்.
Okay, I'm going to start. Here's the plan of it.
இங்கே தானே இந்த திட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
First thing happens.
அங்கே முதலாவது நடக்கிறது என்ன?
An announcement in heaven first.
பரலோகத்தில் முதலாவது அங்கே அறிவிப்பு வருகிறது.
What happened?
அப்போ என்ன நடக்கிறது?
A seal is open.
ஒரு முத்திரையானது திறக்கப்படுகிறது.
What is that?
அது என்ன?
A mystery unfolded.
அது அங்கே ஒரு ரகசியமானது மறைக்கப்பட்டிருக்கிறது.
But a mystery unfolds.
அங்கே ஒரு ரகசியம் திறக்கப்படுகிறது. அங்கே எக்காலம் ஊதப்படுகிறது.
It declares war.
அது ஒரு யுத்தத்தை அறிவிக்கிறது.
And a plague falls.
அங்கே ஒரு வாதை எழுகிறது.
And a church is open.
அங்கே தானே ஒரு சபை காலம் திறக்கப்படுகிறது.
What is the war part?
அந்த யுத்தம் என்பது என்ன? பகுதி என்பது என்ன?
The angel captures the mystery of God.
அங்கே சபை காலம் தூதனானவன் ரகசியத்தை
பிடிக்கிறது. Not fully yet.
இன்னும் முழுமையாக அல்ல.
Not fully yet.
இன்னும் அது முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை.
There's another quote from James Bullock.
நாம் இன்னொரு குறி செய்தி குறிப்பை பார்க்கலாம்.
He says, a sea in every age.
ஒவ்வொரு காலத்துல நாம் பார்க்கும்போது
a seal open in part.
முத்திரையை ஒரு பகுதியாக திறக்கப்படுகிறது.
A message drops.
அங்கே ஒரு செய்தியானது வந்து விடுகிறது.
The messenger catches the message in part.
அங்கே செய்தியாளர் ஒரு செய்தியை ஒரு பகுதியாக பெற்றுக் கொள்கிறார்.
So now,
இப்பொழுது
there's a difference between the seal opening and revealing.
அங்கே முத்திரையானது திறக்கப்பட்டு வெளிப்படுவதற்கும்
and the seal happening in history.
அங்கே சரித்திரத்தில் ஒரு முத்திரையானது ஒரு முத்திரைக்கு இல்லாத சம்பவிக்கிற காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
So the seal open in part.
அங்கே முத்திரையானது ஒரு பகுதியாக திறக்கப்படும் என்று
சொன்னார். A mystery drops.
அங்கே ஒரு ரகசிய கீழ் விழும்போது
so in 63 is the seal opened completely.
அங்கே 1963 முத்திரை முழுமையாக திறக்கப்படும் பட்சத்தில்
and
அங்கே திரும்பமாக
the opening and revealing.
அங்கே திறக்கப்படுதல் வெளிப்படுதல். நீங்க கவனிங்க.
If the mystery in the in Lucas age
ஒருவேளை ரகசியமான முத்திரையின் காலத்தில்
is under the fourth seal.
அது நாலாவது முத்திரைக்கு இருக்கும்பானால்
how did Luther get this mystery if it's in the seal?
ஒருவேளை முத்திரைக்கு இல்லாத அவர் இருப்பார் என்று சொன்னால் லூத்தருக்கு அந்த ரகசியம் எப்படி வெளிப்பட்டிருக்கும்?
He had to catch it.
அதை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
So the seal opened in part. The messenger didn't catch the whole thing.
அங்கே முத்திரை பகுதியாக திறக்கப்படுகிற காரியத்தினால் அங்கு செய்தியாளர் முழுமையான வெளிப்பாடை பெற்றுக்
கொள்வதில்லை.
அங்கே ஒவ்வொரு முத்திரையும் ஒரு பகுதியாக தான் திறக்கப்படுகிறது.
அதை
குறித்து
ஆறாவது
முத்திரை என்பது என்ன? ஆறாவது முத்திரை என்பது நியாயத்தீர்ப்பு முத்திரை என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது
உண்மைதானே?
அறிவிக்கும்போது அப்பொழுது அது கீழாக எந்த நியாய தீர்ப்பு வந்து கீழே விழுகிறது? அது ஒரு ஒரு
வாதையாக
ஒரு நியாயத்தீர்ப்பாக
ஆனால்
ஒரு பகுதியான குறைவான வாதை குறைவான நியாயத்தீர்ப்பாக வெளிப்படுகிறது. அப்படியானால் எந்த முத்திரைக்கு நியாயத்தீர்ப்பு வெளிப்படுகிறது?
All the way back to the first age it was being poured out in part.
Yes.
முதல் சபை காலத்திலிருந்து துவங்கி அவை அந்த நியாயத்தீர்ப்பானது ஒரு குறைவான நியாயத்தீர்ப்பாக பகுதியாக
வெளிப்படுகிறது.
அது முழுமையாக வெளிப்படவில்லை.
ஜட்ஜ்மென்ட் ஃபாலோயிங் எ பாத்.
அங்கே நியாயத்தீர்ப்பு ஒரு பகுதியாக தான் குறைவாக நியாயத்தீர்ப்பாக வெளிப்படுகிறது.
Let's go to Revelation 14 and 9.
அங்கே வெளிப்பட்டு சேசம் 14 அதிகாரம் 9வது வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம்.
அவர்களுக்கு
அது எதினாலே கலந்து ஊற்றப்படுகிறது அந்த வாதை.
The judgment of the 60 was poured out in mixture in measures.
அங்கே ஆறாறு முத்திரைகளாக நியாயத்தீர்ப்பானது ஏழு சபைக்காரனூடாக குறைவான கோபக்கரசத்திலே ஊற்றப்படுகிறது. நன்றாக கவனியுங்க.
So the starlight messenger.
இங்கே நட்சத்திர செய்தியாளர்.
He's starlight, right?
அவர் நட்சத்திர செய்தியாளர் அல்லவா?
He's under two seals.
அந்த ரெண்டு முத்திரைகளாக
He's under the Son of God's anointing.
அவர் தேவ குமாரனுடைய அபிஷேகத்திற்காக இருந்து கொண்டு
under starlight.
நட்சத்திர ஒளிக்காக.
And then he's under the seventh seal anointing.
ஏழாவது முத்திரைக்கான அபிஷேகத்திற்காக இருக்கும் போது அவர் மனுஷ குமாரனுடைய அபிஷேகத்தில் வல்லமையிலும்.
You say, how do you know?
இதை எப்படி நீங்கள் அறிவீர்கள்?
When he is preaching,
அவர் பிரசங்கித்த போது 1946.
The anointing of Son of God cannot tell the secrets of the heart. The anointing is preached on cannot heal.
அந்த அபிஷேகமானது அவரை பிரசங்கிக்கிற அபிஷேகமானது வியாதிகளை சுகப்படுத்த முடியாது.
That's the fourth seal.
அதுதான் நாலாவது முத்திரைக்கீழாக.
That's Son of God.
அது தேவகுமாரர்.
He can preach in part.
அவர் பகுதியாக பிரசங்கிக்கிறார்.
Because he only knows in part.
ஏதோ அவர் குறைவாக அறிந்திருந்ததுனால் குறைவாக பிரசங்கத்தை செய்யலாம்.
He had to wait for the sunlight.
அவர் சூரிய ஒளிக்காக காத்திருக்க வேண்டியதாக இருந்தது.
Down here to the opening of the word.
அங்கதானே வார்த்தையாக திறக்கப்படுகிறது.
But at the end of the service.
ஆனா ஆராதனை முடிவுக்கு வரும்போது.
He says somebody is coming.
யாரோ ஒரு
நான்
அவருக்காக காத்து
கொண்டிருக்கிறேன்.
பரிசுத்தார் பெற்றதுக்கு அடையாள அன்பு என்று
ஓவர் தேர் தி லைஃப் ஆஃப் டிலஞ்சர் இட் இஸ் தி லைஃப் யூ லிவ்
நீங்கள் ஜீவிக்கிற அந்த ஜீவியா அது கடையாளம் என்று
அங்கே
வெள்ளை பயணிக்கிறவர் பரிசுத்தான் என்றும்
புதிய
முடிவுக்கு வரும்போது அங்கே பரிபூர்ணமான காரியங்கள்
அவருக்கு
பிரசங்கித்த போது
what anointing is on him
enna abhishekam avar mele irundathu
is the same anointing that was on Luther
lutherukkulaga irundha adhe abhishekam avarku irundathu
Luther preached the truth of God
luther devani satyathai pesina
that was revealed to him by an angel
thoodan moolamaga avarku velippadapatta satyathai prasangitha
but then other things he uses his own teaching
ana matra kaariyalla avade sonda kaariyathai avar prasangitha
luther did that
தெரியுமா
What was the message of the healing?
சுகமளித்துக்கூடிய அந்த அடையாளத்துக்கு செய்தி என்ன?
When he stood there at the end of the service,
அவர் ஆராதனை முடிவில் அப்படியே நின்றபோது,
he said, "You know who I'm waiting for."
நான் யாருக்காக காத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லிருந்தேன் உங்களுக்கு தெரியும்.
But that was the healer.
அவர்தானே சுகமளிக்கிறவர்.
And there's only one healer is gone.
அங்கே ஒரே ஒரு சுகமளிப்பவர் தான் உண்டு. அவர் தேவன்.
And that message was saying,
அந்த செய்தி பிள்ளையார்
சொல்லும்போது, the one who created you,
இந்த பூமியை உண்டாக்கினவர்,
is the one who can heal the body.
அவர்தான் உங்கள் சரீரத்தை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
The one who can heal the body.
யார் உங்களை சரீரத்தை சுகப்படுத்த முடியுமா?
Is the one who can change the heavens and the earth.
அவர்தான் இந்த பூமியை வானத்தை மாற்றக்கூடியவராக, அறியாமையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார்.
Is that what Moses' sign was?
அதுதானே மோசேக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் கூட.
That Moses represented the healer.
அங்கே மோசே சுகமளிக்கிறவரை பிரதிநிதிப்படுத்தினான் அல்லவா?
Put your hand.
ஓ, உன் கையை
போடு.
ஓ, அதை வெளியே எடு.
Who did that?
அது யார் செய்தது?
The one talking to Moses.
மோசேயால் சொன்னவர் தானே அதை செய்தார்.
So the creator,
அங்கே சிருஷ்டிகர் தாமே,
was being revealed,
அங்கே இப்படியாக வெளிப்படுத்தப்படுகிறார்.
That he was on the earth with this man.
அவர் இந்த பூமியில் இந்த மனுஷனோடு இருக்கிறார் என்பது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது.
இந்த மனுஷனோடு
மட்டும்தான் இருக்கிறது.
Starlight has to run out.
Angi natchathra vadiyana poga vendum.
before sunlight can come.
ஏன சூரிய ஒளி அங்க வர வேண்டும்.
See two ministries.
அங்க ரெண்டு ஊழியங்களை பார்க்கிறோம்.
He said, Brother Tony, you making that up?
Was
John the Baptist a prophet? Did he have a ministry?
Did
Jesus have a ministry?
Was
Jesus a prophet?
Was
two ministry happening at the same time?
And the
same God was talking to John the Baptist?
And the same
God was revealing the Christ? Why did the Holy Spirit not reveal the same thing revealed to Christ to John the Baptist? Except
today,
John and Jesus are two different bodies. But today, Brother Branham was the starlight messenger.
And
then he was also the Son of Man. That is what complicated it. He lived under the fourth seal. He preached under the fourth seal. And he only knew the light of the fourth seal.
And then
when the
world
opened,
அங்கே வாட்டு திறக்கப்பட்டபோது
now he's living under the seventh seal.
இப்போ அவர் ஏழாவது முத்திரைக்குள்ளே வருகிறார்.
Now his word is perfect.
இப்போ அவர் வாட்டு பரிபூர்ணமானதாக இருக்கிறது.
Not only the signs are perfect.
அடையாள வாட்டு பரிபூர்ணமானதாக
the doctrine is perfect.
அவருடைய வாட்டு அந்த புத்திரன்
like point is.
இப்போ நான் சொல்ல வேண்டிய காரியம்
when did you see the son of man coming in power?
மனுஷகுமாரன் தன் வல்லமை வெளிப்படுகிறதை நீங்கள் எப்போது கண்டீர்கள்?
Therefore you have two anointings.
அதன் காரணமாக அபிஷேகத்தின்
செயல்பாடு
46
So look at John the Baptist.
அங்கே யோவான் சுவாமியை பாருங்கள்.
Was his ministry happening at the same time with Jesus?
இயேசுவின் ஊழியம் அவருடைய ஊழியம் ஒரே நேரத்தில் சம்பவிக்கவில்லையா?
But they were doing two different things.
ஆனால் இருவரும் வெவ்வேறு காரியங்களை செய்தார்கள்.
What Jesus knew,
அங்கே இயேசு அறிவார்.
John the Baptist didn't know.
ஆனால் யோவான் தெரிந்தது.
But they in the same time.
ஆனால் இருவரும் ஒரே நேரத்தில் இருந்தார்.
And they both are of God.
அவர்கள் இருவரோடு தேவன் இருந்தார்.
And today,
இன்றைக்கு
the same man.
அதே மனிதன்.
The signs are perfect.
அங்கே அடையாளங்கள் எல்லாம் பரிபூர்ணமா இருக்கிறது.
Only at the end of the service.
ஆனா ஆறாவது முடிவு மட்டும்தான்.
The body is preaching.
ஆனா அவர் பிரசங்கித்த போது.
He knew in part and he preached in part.
அவர் குறைவாக அறிந்ததை குறைவாக பிரசங்கித்தார்.
First point.
மூன்றாவது இருப்பு.
The omnipotent one is present.
அங்கே சர்வ வல்லமுள்ள தேவன் அங்கே அவரோடு கூட இருந்தார்.
Second point.
இரண்டாவது இருப்பு.
முழுமையாக
இருந்தார்
என்று
அந்த காலம் முடியல வரைக்கும் அப்படியாக இருக்காது.
Because then you have God preaching an error.
அப்படியானால் அவங்க தேவன் தவறான காரியத்தை பிரசங்கித்தார் என்று அர்த்தமாகி
விடும். You'll be in error.
நீங்கள் ஒருவேளை அவரை தவறாக புரிந்து கொள்வீர்கள்.
But now in 63.
ஆனால் 1963
God will reveal himself in his own word.
தேவன் தாமே தம்முடைய சொந்த வார்த்தையில தன்னை வெளிப்படுத்துகிறவராக.
And there's no error here.
Yes. அங்கே தவறு என்பதை இருக்க முடியாது.
Amen. He is the God of God.
அங்கே நபர் அங்கே இருக்க வேண்டும்.
And if the person is present,
அந்த நபர் அங்கே இருக்கும் பட்சத்தில்
he is not moonlight.
அவர் வந்து சந்திர ஒளி அல்ல.
He is not starlight.
அவர் நட்சத்திர ஒளியமாக.
And what light?
அப்படியான என்ன ஒளி?
Sunlight.
சூரிய ஒளி.
Now you say why is sun appearing 46?
ஏன் சூரிய ஒளி 1946 தோன்றியது என்று நாம் சொல்கிறோம்?
It's only rising.
அது சூரியன் எழும்பது ஆரம்பிக்கிறது.
சூரிய ஒளி.
The night is coming to an end.
அங்கே இரவு முடிவுக்கு வந்து விடியல் ஆரம்பிக்கிறது.
And a new day is beginning.
அங்கே புதிய நாள் தோன்றுகிறது.
And between those two times,
அந்த இரண்டு நேரத்துக்கு
இடைப்பட்ட the two ministries are mixing.
அங்கே இரண்டு ஊழியமும் ஒன்றுக்கொண்டு கலந்து வருகிறது.
Until he says,
அவர் இதை சொல்லுவார்,
I must decrease.
ஓ நான் அவர் நான்
வந்து குறைவேன்.
ஆமா நான் வந்து குறைவேன். அவர் என்னை பெருக வேண்டும்.
Until there is none but him.
அது வரைக்கும் நீங்க அவர் அறிய முடியாது.
I just have to do one more thing and
you will இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
So this seventh seal.
இந்த ஏழாவது முத்திரை
as a lot of issues doesn't it
அது வந்து
even some ministers among yourselves
இங்கே நம்மத்தில் இருக்கிற சில ஊழியக்காரர்கள் கூட
we seeing it all different
வித்தியாச வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இந்த ஏழாவது முத்திரை பார்த்தீர்கள்
and when I present mine it also become part of the issue
என்னுடைய பார்வை என்ன என்று உங்களுக்கு நான் காண்பிக்கும் போது அது உங்களுக்குள்ளாக பல பிரச்சனைகளை உண்டாக்கும்
it is designed that way
அது அப்படியே இருக்கும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது
because it's still a bridal seal
அது கீழே தான் மனவாட்டியுடைய முத்திரை
only bride can understand it
அது மனவாட்டி மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும்
and you have perfect not everybody the message is bride
ஏ செய்தியில் இருக்கிற எல்லாருமே மனவாட்டியல்ல
remember what the prophet taught
ஒருவர்தான் அவர்கள் அக்கினி சமுத்திர கீழாக
came out in an exodus
அவர்கள் ஒரு யாத்திரை கீழாக
உண்மைதானே so it was not this statistic does not count the Canaanites the Hittites the Jebusites
Jebusites or Canaanites ஏற்றவர்கள் இதை நாம் சேர்க்க முடியாது
so one in a million
அங்க 10 லட்சத்துல ஒன்று என்று சொல்லும்போது
only them that followed the message
யார் எல்லாம் செய்தி பின்பற்றினார்களோ அவர்களே தான் அது குறிக்கும்
not the Catholics
அங்க கத்தோலிக்கை நாம் சேர்க்க முடியாது
not the Methodists
Methodists சேர்க்க
முடியாது
Baptist is
only one in a million follow the prophet message.
He can say you people to na 10 lakhathil oruvar endru da nam adu artham
padu. That is why the message is spoken by the prophet that way.
Adu nimmathamaana dikkadachi pe pesamudiyaga anumadikkapatta.
So that is why you shouldn't be upset when you have different ideas.
Pala vidyasamaana abhiprayangalai nimmatham nam enna seiyakoodadhu yemaatram adaiyakoodadhu.
We are not the problem for the idea. We are not the problem.
நாமல்ல பிரச்சனை
you have to blame but anybody blame god
நீங்க ஒருவேளை குற்ற சாட்டும்போது தேவன் கூட நீங்க குற்ற சாட்டலாம்
he opens eyes
அவர் கண்களை திறந்து
and he allow eyes to be closed
அவர் கண்களையும் அதை காணாதபடி மூடுகிறவளா இருக்கார்
but according to this this
இந்த காரியத்தின் நிமித்தம்
he only opens a few eyes
சில கண்களை மட்டுமே அவர் அந்த ஏழாவது முத்திரைக்கு திறப்பார்
so what's the seventh seal here
இங்க ஏழாவது முத்திரை என்ன
We find that Christ the Lamb took the book in his hand and he opened that seventh seal.
கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியானவர் வந்து அந்த ஏழு முத்திரை புத்தகத்தை கையில் எடுத்து அதை திறக்கிறார் என்று பார்க்கிறோம்.
See it's a hidden mystery.
அது மறைக்கப்பட்ட ரகசியம்.
No one knows it.
அது குறித்து யாருக்கும் ஒன்று தெரியாது.
Then questions and answers on the seal.
அந்த புத்தகத்தை பற்றி கேள்வி பதிலே
he says
இப்படி சொல்றார்
the seventh seal doesn't reveal anything.
அங்க ஏழாவது முத்திரை வாது எங்கேயும் வெளிப்படுத்தவில்லை.
What he says, the seventh seal does not reveal anything.
அந்த ஏழாவது முத்திரை வந்து வெளிப்படுத்தவில்லை என்று அவர் சொல்கிறார்.
What is God telling you? If it does not reveal anything,
அது ஒன்றை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன பார்த்தோம்?
There is something to be revealed.
அது ஏதோ ஒன்று வெளிப்பட வேண்டியது இருக்கிறது என்று அர்த்தம்.
There is something to be revealed.
ஏதோ ஒன்று வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
But if you look at the seventh seal,
அந்த ஏழாவது முத்திரை நீங்க
பார்த்தீங்கன்னா You study it.
நீங்கள் அதை வாசித்திருப்பீர்கள்.
It doesn't reveal anything to you.
அது உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்த.
But there's something to be revealed.
ஆனா ஏதோ ஒரு காரியம் வெளிப்பட வேண்டியிருக்கிறது.
Continue to be. நான்
சொல்றேன். iPad is not connected.
அவன்.
ஆ? Your iPad is not connected.
ஓ, that this is important.
அந்த ரிமோட் போடுங்க. சின்ன ரிமோட்.
No. Yes.
அவரோட iPad வாங்க. அவரோட iPad.
நீங்க iPad.
Thank you.
working all the time, right? That's why we get into this extra trouble.
It'll come back.
Yeah.
Thank you.
I think so. Okay, should I read the first quote back?
Alexander.
Okay. Should I read the first one back?
Yeah.
Okay.
No, the first one. Start from the first one.
First one. Okay, 17. You find that Christ the Lamb took the book in his hand and he opened the seventh seal.
கிறிஸ்து ஆட்டுப்பட்டியாகிய கிறிஸ்து புத்தகத்தை தன் கையில் எடுத்து ஏழு முத்திரைகளை திறக்கிறதை பார்க்கிறோம்.
But you see, it's a hidden mystery. No one knows it.
அது மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அது குறித்து யாருக்கும் வந்து தெரியாது.
Then questions and answers on the seals.
இந்த முத்திரைகளை பற்றி கேள்வி பதிலை அவர் சொல்லும்போது,
This is important.
இது ரொம்ப முக்கியம்.
The prophet says.
அதை தீர்க்கதரிசி சொல்கிறார்.
But the seventh seal doesn't reveal anything.
அந்த ஏழாவது முத்திரை ஒன்றை நமக்கு வெளிப்படுத்தவில்லை.
What's going to happen to it? See?
அதுக்கு என்ன சம்பவிக்க போகிறது பாருங்கள்.
Why doesn't the seventh seal have anything written on it?
அந்த ஏழாவது முத்திரைக்கு கீழாக எதுவும் ஏன் எழுதப்படவில்லை?
It's a hidden mystery.
அது மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம்.
But there's nothing under there.
அது கீழாக ஒன்றுமே அங்கே இல்லை.
Nothing is revealed.
அது கீழாக ஒன்று வெளிப்படுத்தப்படவில்லை.
Which means there's something to be revealed.
ஏதோ ஒரு காரியம் அது கீழாக வெளிப்பட வேண்டியதா?
He says. Everybody says.
அங்க இப்பொழுது அப்படி சொல்லுங்க. இப்படி
சொல்லுங்க. The seventh seal doesn't reveal anything.
ஏழாவது முத்திரை எதுவும் ஒன்று வெளிப்படுத்தவில்லை என்று சொல்கிறார்.
What's going to happen to it?
அதுக்கு என்ன சம்பவிக்க போகிறது?
See?
பாருங்கள்.
Because at the end of that church age,
அந்த சபை காலத்தின் முடிவில் தானே,
is to come a prophetic gift.
அங்கே ஒரு தீர்க்கதரிசனமான வரமானது வந்து,
to reveal these things.
இந்த காரியத்தை வெளிப்படுத்த முடியாத தீர்க்கதரிசன வரம் வருகிறதா?
So the reason there is silence,
அந்த அமெரிக்கான காரணம்,
and nothing revealed under seventh seal,
அங்கே ஏழாவது முத்திரை கீழாக எதுவும் வெளிப்படுத்தப்படாத காரணம்,
is because there is to come a prophet.
அங்கே ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டியதா இருக்கு.
That will tell you about it.
அதை குறித்து அவர் சொல்ல முடியாது.
I'll read it again.
அதை திரும்ப நான் வாசிக்கிறேன்.
First quote.
முதலாவது இருப்பு.
The seventh seal is a mystery no one knows.
ஏழாவது முத்திரை ஒரு ரகசியம். அதை குறித்து யாருக்கும் ஒன்று தெரியாது.
And no one can do it.
அதை யாருமே செய்ய
முடியாது.
அதை பற்றி எதுவும் எழுதப்படாதால் யாரும் ஒன்று செய்ய முடியாது.
Just silence.
அது ஒரு அமைதி, அவ்வளவுதான்.
And then questions and answers.
அங்கே கேள்விப்பதற்கு அவர் பதில் சொல்லும்போது, இப்படி சொல்றார்.
But the seventh seal doesn't reveal anything what's going to happen to it.
என்ன சம்பவிக்க போகிறது என்று ஏழாவது முத்திரை நமக்கு ஒன்றும் சொல்லவில்லை.
Because at the end of that church age,
அந்த சபை காலத்தின் முடிவில் தானே,
is to come a prophetic gift.
அங்கே தானே தீர்க்க தரிசனம் வரமானது வந்து,
to reveal these things.
இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறது.
And the prophet said, are you following it?
அப்பொழுது தீர்க்கதரிசி அவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்ன பின்தொடர்கிறீர்களா என்று.
So, Revelation 8,
அங்கே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் 1 வசனத்திலே,
it doesn't reveal anything.
அது எதுவுமே அங்கே வெளிப்படுத்தவில்லை.
Because there's to come a prophet.
ஏன் என்று சொன்னால், ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டும்.
That is going to tell us about it.
அது குறித்து அவர் சொல்ல வேண்டும்.
So right there he revealed the seventh seal as a prophet.
அங்கே ஏழாவது முத்திரை கீழே வரும்போது அங்கே தீர்க்கதரிசி வர வேண்டும்.
And that prophet is going to tell us things.
அந்த தீர்க்கதரிசி இப்படி வந்து சொல்லும்போது,
so this prophet will have a ministry.
அந்த தீர்க்கதரிசி ஒரு ஊழியம் உண்டு.
And that ministry,
அந்த ஊழியமானது,
is about the seventh seal.
அது ஏழாவது முத்திரை பற்றியது.
Because he's going to tell us what's there.
ஓ, அது எங்க இருக்குதுன்னு சொல்ல வேண்டும்.
So the prophet ministry,
அந்த தீர்க்கதரிசி ஊழியமானது,
is the ministry of the seventh seal.
அது ஏழாவது முத்திரை கீழே வரக்கூடிய ஊழியமாகும்.
Notice he's not a prophet.
அங்கே அவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார்.
Not a star.
அவர் ஸ்டாராக அல்ல.
Not a diploma.
அவர் ஒரு சீட்டுத்தவராக
அல்ல. Not a church age messenger.
சபைக்கால செய்தியாளராக அல்ல.
Not a man doing the work of an evangelist.
ஒரு சுவிசேஷ ஊழியத்தில் செய்கிற ஒரு மனுஷனாக அல்ல.
A prophet.
அவர் ஒரு தீர்க்கதரிசியாக.
And what scripture must be under that?
ஓ, அந்த வார்த்தை வேத வாக்கியம் அது கீழே தான் இருக்க வேண்டும்.
Son of man.
மனுஷகுமாரன் தானே.
But I thought that 63.
நான் நினைத்தேன் 1963 என்று.
Before he opened the word,
அவர் வார்த்தை திறக்கப்படுவதற்கு முன்பாகவே,
he has to attract your attention.
அவன் நம்முடைய கவனத்தை ஈர்த்தான்.
So the first to pull
அங்க முதல் ரெண்டு இருப்பானது
is to attract your attention.
உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக.
So he can tell you what's the message under the seventh seal.
அவர் அந்த ஏழாம் பத்திரிகையிலே செய்தி என்ன என்று சொல்ல முடியாது.
The son of man power is to attract your attention.
மனுஷகுமாரன் வல்லமை வெளிப்படுவது என்பது உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக.
It's the bait on the hook.
அதுதானே நீங்கள் பிடிக்க முடியாது துண்டி போடுவது.
To bring you to the seventh seal.
அது உங்களை ஏழாம் பத்திரிகைக்கு கொண்டு வருவதாகும்.
So it does reveal something.
அது ஏதோ ஒன்று நமக்கு வெளிப்படுத்துகிறது.
Under that seal
அந்த ஏழாம்
is a prophet.
அங்கு ஒரு தீர்க்கதரிசன்
that is going to tell you. What's the prophet ministry?
Luke 17:30.
But there are other scriptures that tells us. Look out for him. Because when you see the Son of Man, the first thing you will see is power, not the word.
அங்கே மனுஷகுமாரன் முதலாவது வெளிப்படும் போது அங்கே வார்த்தை எல்லாம் வல்லமை
பார்க்கும்.
நீங்க ஒருவேளை 1963
மனுஷகுமாரன்
அப்படியான வார்த்தை வருவதற்கு முன்பாக அவர் வந்தார் என்று
சொல்கிறார்.
அவர் முதலாவது வல்லமையில் வெளிப்பட்டு அதன் பின்புதான் வார்த்தையில் வெளிப்படுகிறார்.
ஒருவன் என் சத்தியத்தை கதறி கொண்டார், அவனிடத்தை நான் பிரவேசித்து அவனோட போஷன் பண்ணுவேன்.
watch carefully.
நீங்க நன்றா கவனியுங்கள்.
What happens when you knock on a door?
அவர் கதவை தட்டும் போது அங்க என்ன நடக்கிறது?
You draw attention.
உங்களுடைய கவனத்தை அது ஈர்க்கிறது.
You want somebody to come and look.
யாரோ ஒருவரை பார்க்கும்படியாக நீங்க அங்க கடந்து வருகிறீர்கள்.
And then when they come and look,
நீங்க வந்து பார்க்கும் போது,
then you can share your voice. Behold, I stand at the door and knock. The knocking is to attract your attention. That's your true sign. If any man hear my voice,
and
open the door by knocking, then I will come in.
True
sign.
Knocking
at the door of Pentecost. To come to the voice of the Son of Man.
Now
I ask the question. Read it carefully. Who is the eye knocking? Because that's not William Branham. William Branham is Revelation
3:14.
Unto the angel of the church at Ephesus. Unto the angel of the church of Laodicea. So in Revelation 3:14 is the angel who is here knocking. Did William Branham come in and sup with you?
William Branham on the
Is that who you want to sup with? I thought you want to sup with Melchizedek.
Amen.
I thought that's the one that says, who is this Melchizedek? Who is the, behold, I stand at the door and knock. He was present in the seventh church age.
Amen.
He was present showing himself his power.
அவர் தன்னைத்தானே வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அவர் அங்கு பிரசன்னராக
இருக்கிறார்.
அதன் நிமித்தமாக இந்த மனுஷகுமாரன் என்று சொல்லும் போது
Under the seventh seal is a prophet, which is God himself. But he's in the form of a man. Is that true?
Yes.
Therefore, would you mind if I was to do this? That the seventh seal is in two parts. The first part of the seventh seal, Revelation 8 and
1,
is Son of Man. God himself appearing first in power
1946.
So he started at the door knocking. He starts knocking in the seventh church age, and there's a star in Revelation
3:14.
He's knocking.
1946.
So the Son of Man, God himself, appearing in the form of a prophet, at one, the end of the service, after the star messenger, after he preached, not drawing,
அவர் பிரசங்கித்து முடித்த உடனே
சோ தி செவன்த்
பிரசங்கிக்கும் போது அல்ல
ஹஸ் டூ பார்ட்ஸ்
அங்கே ஏழாவது முத்திரை ரெண்டு பாகமா இருக்கிறது
ஒன் இஸ் தி அப்பியரிங்
ஒன்னு வந்து தோன்றுது
இன் பவர்
வல்லமையில் வெளிப்படுது
1946
கிளவுட்
1963
அவர் மேகத்தில் 1963
அண்ட் க்ளோரி
ஆகிய மகிமையிலே
1965 when he asked who is this
இவர் யார் என்று அவர் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டபோது
not who is that Melchizedek
யார் என்று மெல்கிசேதேக் என்றாலே
who is this
Melchizedek யார் என்று
Now the prophet says,
there is
always a voice behind the sign.
So the two signs started in
1946.
But the
voice behind the sign
did not come
until the cloud
appeared. So the voice is a
message.
And the message
is called a shout.
So the prophet message, which is
the
shout, that is
under
the seventh
seal,
is on the
first
Thessalonians. We know, you
know
that.
So you cannot make the power
இந்த வல்லமையை நீங்கள்
அந்த வாய்ஸ் தி சேம் தி ஷவுட் தி சேம்
அந்த ஆரவாரமும் ஒன்று என்று நீங்க சொல்ல ஒன்று என்று ஆக்க முடியாது
தி சைன்
அந்த அடையாளம்
காட்ஸ் தி பீப்பிள் அட்ராக்ட் தி பீப்பிள்
அது ஜனங்களை கூட்டி சேர்க்கிறது கவர்ந்திருக்கிறது
டு தி ஷவுட்
அது ஆரவாரத்துக்குள்ள கவர்ந்திருக்கிறது
தி ஷவுட் இஸ் தி மெசேஜ் ஆஃப் தி செவன் சீல்
அந்த ஆரவாரம் என்பது ஏழு முத்திரைகளுடைய செய்தியாகும்
So then the appearing of the Son of Man
அங்கே மனுஷகுமாரன் தோன்றும்போது
is the appearing of the Lord
அது கர்த்தராகவே தோன்றுவதாகும்
So the first part of the seventh seal is the appearing of the Lord
ஏழாவது முத்திரை முதல் பாகம் வந்தது கர்த்தராகவே தோன்றுவதாகும்
Is that right?
அது உண்மைதானே
I would like to go to 1933
Nandar Kaniyengal.
Because our bodies have to change to meet it.
ஏனா அவரை சந்திக்கும்படியாக நம்ம சரீரமானது ஒரு மாற்றம் அடைய வேண்டும் மறுரூபமாக வேண்டும்
and your body can't change without the message
இந்த செய்தியில அவருடைய சரீரம் ஒரு
மாற்றம்
இந்த செய்தி வந்து ஏழு இடி
முழக்கத்தின் அந்த
ஏழு விடத்தில் இடி முழக்கத்தின் அதிசயத்தை பற்றி அந்த செய்தி தான் உருமாற்றம் அடையக்கூடிய
விசுவாசத்தை
அப்பொழுதுதான் அவரை வருகை
வருகிறது
இது என்ன சம்பவிக்கவில்லை
no one knows this
இது யாருக்குமே இந்த வரியை தெரியாது
this will be made known in the 40 days
இது 40 நாளுக்கு ஊழியத்தில் தான் அவருடைய வருகை பற்றி நமக்கு தெரிய வரும்
the process of the coming
நாம் அவருடைய வருகைக்கு அருகாமையில் வரும்போது தான் அது எப்போ என்று நமக்கு தெரிய வரும்
So the seventh seal is in two parts.
அங்க ஏழாவது பத்திரம் ரெண்டு பாகமாக இருக்கிறது.
The appearing of the Lord.
கர்த்தர் தோன்றுதலோ.
The prophet.
அங்க ஒரு தீர்க்கதரிசியோ.
Now I don't have the time.
இப்போ இதுக்கு நேர சமயம்
இல்லை. When the prophet was caught up.
தீர்க்கதரிசி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போது.
Just like Abraham.
ஆபிரகாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
Three angels appeared to him.
அவருக்கு எப்படி தூதனாக சொன்னார்களோ.
But only one of them was peculiar.
அங்க ஒருவர் தான் வித்தியாசமானதாக இருந்தார்.
And the prophet looked and he said, that's seventh angel.
He was
more peculiar to me.
He
said, the one with the seventh seal.
அவர் தானே ஏழாவது முத்திரையுடையவராக இருக்கலாம்
எப்படி சார்
இங்க அவர் என்ன சொன்னார்
the thing I wondered about all my life
என்னுடைய ஜீவியத்தில் எல்லா காலத்திலும் நான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரே விஷயம்
what was he wondering about
அவர் எதை குறித்து ஆச்சரியப்பட்டார்
this prophecy
அவர் இந்த தீர்க்கதரிசனத்தை பற்றி
your message
உன்னுடைய செய்தி
your message
உன்னுடைய செய்தி
and it waited all that time
அவர் தன்னுடைய காலத்துல ஆயத்தமா
இருந்ததெல்லாம்
இந்த சொல்லும்படியான அந்த காலத்துக்கு தான் அவர்
காத்திருந்தார்
அந்த வேதவாக்கியம்
என்ன
இந்த இந்த நாள் இந்த வேதவாக்கியம்
இந்த
தீர்க்க தரிசனம்
நிறைவேறிச்சு
1933 சொல்லப்பட்டது
In the rapture message,
எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற செய்தியிலே
I said this because it's life.
நான் இது சொன்ன காரணம் இது ஜீவன்.
Because I'm responsible to God for saying it.
நான் இது சொன்னதற்கு தேவனுக்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன்.
And I must say it on my message.
நான் என்னுடைய செய்தியை சொல்லித்தான் ஆக வேண்டும்
all the time knowing back there on the healing
நான் சுகமடைந்து கீழாக இருக்கும் போதெல்லாம் அறிந்து கொண்ட காரியம்
back there on the healing 46
ஆ பாருங்க 1946 லே
சுகமடைந்து and so forth like that
அது போல தான்
just to catch the people's attention
அது ஜனங்களுடைய கவனத்தை கவர்ந்து இருப்பதற்காக
knowing the message would come
அங்கே செய்தியானது அதன் பின்பு வரும் என்பதை அறிந்தவராக அது இங்கே இருக்கிறது என்று அவர் சொல்கிறார்
that's the prophecy from 1933
அதுதான் 1933 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்
what is the son of man
இந்த மனுஷகுமாரனை கவனியுங்கள்
god in a form of a prophet
அது தீர்க்க தரிசி ரூபத்தில் உள்ள தேவன்
what has he come to do what is his ministry
அவர் எதை செய்ய வந்தார் அவர் ஊழியம் என்ன
so attract your attention
உங்களை கவனத்தில் இருக்கும்படியாகவும்
to bring a message
உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வரும்படியாகவும் ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்த முடியாது உங்களை எடுத்துக்கொள்ளப்படுகிற விசுவாசத்தை கொண்டு வர முடியாது உங்களை திரும்பமான ஸ்தானத்துக்கும் அதிகாரத்துக்கும் கொண்டு வர முடியாது
begins to come into fulfillment
அது நிறைவேறுவதற்கு வர வரும்போது
will be caught up the need the Lord
நாம் கர்த்தரை சந்திக்கும்படியாக மத்திய ஆலயத்திற்கு கடந்து
செல்வோம்
அதுதான் அவருடைய வழியாக
கர்த்தர்
மூன்று முறை தான் வருகிறார்
to die for his bride in the body of Jesus.
அவர் கிறிஸ்துவின் சரீரத்திலே மரிக்கும்படியாக மனவாட்டிக்காக மரிக்கும்படியாக சரீரத்தோடு
மரிக்கிறார். For his bride with the body of Jesus.
தன் மனவாட்டிக்காக கிறிஸ்துவின் சரீரத்தோடு அவர் தன் மனவாட்டிக்காக வருகிறார்.
And he will come with his bride with the body of Jesus.
அவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு மனவாட்டியோடு கூட அவர் இந்த பூமிக்கு வருகிறார்.
There is no proof.
அங்கே எந்த செய்தி குறிப்பும் கிடையாது.
There is no Bible.
எந்த வேதத்திலும் அதுக்கு ஆதாரம் இல்லை.
Of a fourth coming.
நாலு வருகை பற்றி
a word coming is not the coming
நாலாவது வருகை என்பது வருகை அல்ல
the word coming is God appearing
அங்கு வார்த்தை வெளிப்படுவது என்பது கர்த்தர் தோன்றுதலாகும். அவர் தீர்க்கதரிசி ரூபத்தில் தோன்றுதலாகும்.
I can be wrong.
ஒவ்வொரு காலத்திலும் முத்திரை ஆனது ஒரு பாதமாக திறக்கப்பட்டது.
தெரிந்ததை உங்களுக்கு வைக்கிறேன்.
நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம்,
இஸ் மேக் ஷூர் வி ஹேவ் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் தி ப்ரோபெட் மெசேஜ் டு லைன் அப்.
அதனோடு கோர்மையாக இனியபடியாக வேத வாக்கியங்களும் தீர்க்கதரிசி செய்தி குறிப்புகளும் இருக்கிறதா என்று நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும்.
ஃப்ரெண்ட் இஸ் நோ ஃபார்ம் கமிங்.
அங்கே நான்கு வருகை என்பது கிடையாது.
He comes to die.
அவர் மரிக்கும்படியாக வந்தார்.
He comes for his bride.
அவர் தன் மனவாட்டிக்காக வருகிறார்.
And then he will come with his bride.
இப்போது மனவாட்டியோடு மூன்றாவது முறை வருகிறார்.
I know the third generation thought there's a word coming.
அநேகர் ஆதிகால சபை பின்பற்றினவர்கள் வார்த்தை வருகிறது என்று சொல்லி பிரசங்கித்தார்கள்.
The word cannot come without a form of a prophet.
வார்த்தை ஒரு தீர்க்கதரிசி ரூபத்தில் அல்லாமல் வேறு விதத்தில் வராது.
The word comes in the form of a prophet.
அந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசி ரூபமாக தீர்க்கதரிசி என்று வருகிறது.
When the word comes in the form of a prophet, it's not Paul coming.
தீர்க்கதரிசி ரூபத்தில் வார்த்தை வருவது என்பது அவருடைய வருகை அல்ல.
It's only appearing.
அது ஒரு அவர் தோன்றுதலாகும்.
Amen. I think the next question was the second coming and Branham Christ, something like that.
இரண்டாம் வருகை பற்றி பிரணாம கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற காரியத்தை பற்றி கேள்வி இருக்கிறது.
So maybe we can close this up.
இந்த இப்பொழுது இந்த விஷயத்தை குறித்து நாம் அடுத்து அதுக்கு போகலாம்.
God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
And strengthen you.
கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக.
And may cause his face to shine upon us all.
அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவாராக.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில்.
Amen.